प्रणामोधुग्गशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறும் அடிப்பணிந்து இருந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பர்ப்பமணத்திகள் பைங்கழுந்தன் பல்லவனே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் இணைந்திடு முருவல்லிலாவழகும் கற்பகமே விழி கருணை ஒழிந்திடு கமல கண்ணழகும் காரிதற்கள் சூரிய முடியும் கனநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகும் வடிவழகில் என் இதய துளகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்துப்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுஞ்சவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாக வீடே சிகையா சேகரினம் பதிம் யதீனா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டி கூடி வானவர் ஏத்தனஞ்ச திருக்குருகூர் அதனுள் ஆடுக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே உண்ணும் சோறு பருகும் நீர் இன்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி சின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோடூரே பயனன்றாகினும் பாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் கொழில்சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே எங்கனையோ அன்னை நீர்வாழ் என்னை முடிவது நீர் நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் மேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே மார்கழித் திங்கள் மதிநிறைந்த நன்னாளா நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழி சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுநீர்கள் கூர்வேல் கொடுந்துழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறைதருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் இரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோரும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகந்தேரோ எம்பாவாய் ஓங்கி உலகளந்த உத்தமன் சேர்ப்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் உம்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள தூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புற்றிருந்து சீர்த்த முளைவற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ எம்பாவார் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியுள் தூக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி பலம் புரிவோல் நின்றதிருந்து சாழாதே சாங்கம் புதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்பை நீராட மகிழ்ந்தேரோ ரம்பாவாய். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைமனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமரர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இன்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோ ரம்பாவாய். புல்லும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விழுசங்கின் பேரறவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் தேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி வெள்ளத்தரவில் சீலமர்ந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோ ரெண்டாவா. குண்டலீக சாரீகா பக்தநாடு பண்டலி சாரீகா க்ஷேத்ரநாடு விடோபா சாரீகா தெய்வநாடு துகாராம் சாரீகா சத்குரு நாடி குண்டலீக வரதா ஜெய் போலோ பண்டரிநாத் மகாராஜ் கி. விட்டல் குடியிருந்தது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னா. நிஜமாவே மார்கழின்றது ஒரு மனசு நிறையும்படியான ஒரு மாதம். எவ்வளவோ குறைகள் இருக்கு, வாழ்க்கையில குறை இருக்கு, மனசுல குறை இருக்கு, உடம்புல குறை இருக்கு, நிறைவேறாத ஆசைகள், எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காதது. இவ்வளவு இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதம் தான் ஒரு உற்சாகம் வந்துடுற நமக்கே. விடிய காலம்பரை எழுந்துக்கணும்னு ஒரு ஆசை வருது. சில பேருக்கு முடியறது, சில பேருக்கு சில நாள் முடியறது, பல பேருக்கு ஒரு சில நாள் மட்டும்தான் முடியறது. ஏதோ ஒரு நாளாவது அட்லீஸ்ட் வைகுண்ட ஏகாதசியா எழுந்துட மாட்டேலாம் விடிய காலம்பரை. இந்த மார்கழி என்ன பண்றது அப்படின்னா அப்படியே பகவானை கொண்டு வந்து நம்ம கிட்ட அப்படி கொடுக்கற தேடி கொண்டு வந்து கொடுக்கறதுங்களா இல்லையா? இப்பெல்லாம் டோர் டெலிவரின்றா இல்லையா? போன் செய்தால் போதும், ஆர்டர் உங்கள் வீடு தேடி வருன்றா இல்லையா? அந்த மாதிரி இந்த மார்கழி என்ன பண்றதுன்னா பகவானுடைய கிருபையை நாம இருக்கும் இடத்திலே கொண்டு வந்து கொடுத்துடும். அதனால மதி நிறைந்த நன்னா, மனசு அப்படியே நிறையதான். நம்ம சோம்பேறியா இருந்தா கூட பத்து பேரை பார்த்தோம்னா சரி சீக்கிரம் விடிய கிளம்புற கோவிலுக்கு போலாம் போல இருக்கு, சுட சுட பொங்கல்லாம் தராங்களா அப்படி தோன்றது இல்லையா? அப்படின்னு ஒரு பொங்கலை வச்சாவது வைகுண்டபதியை பார்க்கணும்னு தோன்றது இல்லையா? இந்த குழு சிலு சிலு சிலுன்னு அது என்னமோ ஒரு பெரிய சாதனை தெரியுமா? இங்கெல்லாம் குளிரே இல்லை. நிறைய பேர் இப்ப பன்றிபுரம் போறோம்ல, அப்ப தெரியும் குளிர்னா என்ன, உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. பன்றிபுரத்தை நுழைஞ்சோம்னா இப்படி அது காலப்புற பல்லு தானம் தந்தி அடிக்கும், அப்ப தெரியும். அதுக்கு அஞ்சு நாள்ல பன்றிபுரத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த குளிர்ல புள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு அந்த அப்பேற்பட்ட ஒசந்த ஒரு மார்கை எல்லா விதத்திலையும் ஏற்றம். ஏன்னா மாசானாம் மார்க்கசீர்ஷோகம் ருத்துனாம் குசுமாகரக அப்படின்னு பகவான் கீதையில சொல்றான். மாதங்களுள் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு. இந்த மார்கழி மாசத்துலதான் கோபிகைகள்லாம் காத்தியாயினி விரதம் இருந்தார்கள். ஒரு ஏழரை ஸ்லோகம் சொல்லி கொடுத்தோம் பாகவதம். அதுல ஒரு ஸ்லோகம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகி அதீஸ்வரி நந்த கோப சுதம் தேவி பதிமே குருதே நமக. ஏ காத்தியாயனி, ஏ மகாமாயே, ஏ மகாயோகினி, ஏ அதீஸ்வரி, நந்த கோபனுடைய குமாரனான கிருஷ்ணன் எனக்கு கணவனாக வரட்டும், பதியாக வரட்டும் அப்படின்னு கோபிகைகள்னா பிரார்த்திச்சிருந்த மாசம் மார்கழி மாசம். மார்கழி பத்தி சொன்னா மாலை தானா வருது பார்த்தா? இங்க வரும்போது ஒரு தரையினால மாலை போடுறாங்கன்னு நீங்க கேட்கலாம், ஆனா அந்த டைமுக்கு வருதோன்னு அதான் வைகுண்டபுரம். அப்ப அந்த மார்கழி அவ்வளவு விசேஷம். ஆண்டாள் திருப்பாவை விரதம் இருந்த மாசம் முடிஞ்சா இந்த மார்கழியில ஒரு நாளாவது ஸ்ரீவந்திபுத்தூர் போயிட்டு வாங்க. இந்த மார்கழியில போய் ஸ்ரீவந்திபுத்தூர்ல ஆண்டாளை பார்க்கணும். முடிஞ்சா அங்க ராத்திரி தங்கிட்டு விடிய காலப்புற சும்மா அப்படி ஆண்டாளுடைய வீடு இருக்கு பாருங்க, அங்கே அப்படியே நடந்து திருமுக்குளம் வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பாறை இப்படியே சொல்லிட்டு போயிட்டு அங்க ஒரு முங்கு போட்டு அப்படியே வரும், ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா ஆண்டாள் நடந்த வீதிகள்ல அவள் சொன்ன திருப்பாறை சொல்லிட்டு போகிறது ஒரு பரம சுகம். ஆண்டாள் குளிக்க போகும்போது தான் திருப்பாறை சொன்னான், குளிச்சுட்டு வரும்போது இல்லை. அதனால குளிக்காம தான் திருப்பாறை சொல்லணும். முதல்ல வீட்டுல எடுத்துக்கும் போதே குளிக்காம ஒரு திருப்பாறை சொல்லிடுது, பல்லெல்லாம் கேட்க வேண்டாம், மாட்டுக்கார கூட்டமா இருக்கணும். யாரா மாட்டுக்காரங்க நிறைய பேர் கேளுங்க, எப்ப பழுத்துச்சிங்க, இனிமேல் தான் கேட்கணும். நம்ம வீட்டுல ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் இருக்க, என்ன சார் ஒரே பிஸியா பேரன் பேசிலாம் வந்துட்டான் போல இருக்கு, நீங்க வேற காத்தால இன்னும் பிரஷ்ஷே பண்ணல சார் அப்படின்னு அவர் சொல்லும் போது காத்தால மணி 11. அப்ப நினைச்ச வாஸ்தவம் தான், ஆண்டாள் சொன்னது வாஸ்தவம் தான். அப்ப அந்த திருப்பாவை சொல்லிடணும், ஏன்னா இந்த மாதிரி பகவான் நின்னா வச்சிருக்கான். இன்னும் எத்தனை மார்கள் இருக்க போறோம் தெரியாது, அதனால இந்த மார்கள்ல நிறைய பகவத் அனுபவத்தை அனுபவிச்சிடும். நமக்கு அதிகாரம் உண்டு, நமக்கு வாழ்க்கிற பல விஷயங்கள் அதிகாரம் இருக்கு, அதிகாரம் இல்லை. ஒரு பெரிய பணக்கார கோடீஸ்வரன் இருக்கான், பென்ஸ் கார்ல போறான் அப்படின்னா நமக்கு பாக்குறதுக்கே அதிகாரம் தான் பெரிய விஷயம், உள்ள போகிறதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த மாதிரி பல விஷயங்கள்ல நமக்கு அருகதை இருக்கும், வாழ்க்கை அருகதை கிடையாது, உள்ள வராது அப்படின்னு சொல்லி. ஆனா பக்தி பண்றதுக்கும் பகவன் நாமத்தை ஜபிக்கிறதுக்கும் பகவான் அனுபவிக்கிறதுக்கும் திருப்பாவை சொல்றதுக்கும் பாண்டங்களை சொல்றதுக்கும் அத்தனை பேருக்கும் உலகத்துல அருகதை சத்தியமா உண்டு, கதையே கிடையாது. நன்னா ஞாபகம், உனக்கு கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. வார்த்தையே வரலனா கூட திருப்பாவை சொல்ல முடியும், மனத்துக்குள்ள சொல்லலாம், அவ்வளவு வசதியானது. அப்ப அந்த மார்கழி திங்கள் மதி நிறைஞ்ச நன்னாள், மனசு நிறையணுமா. மார்கழியை பத்தி சொல்லும் பொழுது சாதாரணமா இன்னைக்கெல்லாம் பொதுவா பீட மாசம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார், அது பீட மாசம் கிடையாது, பீடுடைய மாசம்னு பேரு. பீடுனா பெருமை, பெருமையுடைய மாசம். மாதங்களில் நான் மார்கழியும் பகவான். அப்ப ரொம்ப உயர்ந்ததான ஒரு மாசம் இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழி மாசத்துல அவ்வளவு விசேஷம், சந்திரடி குடியாழ்வார் பிறந்த மாசம் மார்கழி மாசம், ஹனுமான் பிறந்த மாசம், ஆஞ்சநேயமூர்த்தி பிறந்த மாசம் மார்கழி மாசம், இப்படி நிறைய ஏற்றங்கள் இந்த மார்கழிக்கு ரொம்ப ஜோரா விசேஷமா உண்டு. அந்த மார்கழியில பாண்டரங்களை பத்தி கேட்கறது நிஜமாவே இன்னும் நரவுதான். பாண்டுரங்கள் பண்டரிநாதன், எனக்கு தெரிஞ்சு 2015 முழுக்க வரைக்கும் நான் பண்டரிநாதன் பத்தி தான் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு, தூத்துக்குடிய விட்டல்குடிய மாத்திட்டுதான் மறுநேரம், அதாவது திருமந்திர நகரம் அல்லது தூத்துக்குடி அல்லது விட்டல் குடின்னு போடுற அளவுக்கு அப்படிதான் ஆயிட்டுருக்கு வச்சுக்கோங்க. விட்டலன் போட்டு எல்லாரும் ஒரு உழுக்கு, எல்லாரும் சாமி வந்துருக்குனாலே அப்புறம் விட்டல் சாமி வந்து எல்லாரும் ஒரு உழுக்கு 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 உழுக்கின்னு இருக்கான் பண்டரிநாதன் பாண்டுரங்கன். நானும் பல இடங்கள்ல பாண்டரங்கனை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த மாதிரி தூத்துக்குடி நம்ம திருமந்திர நகரம் மாதிரி தொடர்ந்து 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 விட்டலன் சப்ஜெக்ட் இங்க மட்டும், அதுலயும் நம்ம இந்து மந்திர நகரம் தான். நிறைய பேரே சொன்னா நான் பேஸ்புக்லாம் போட்டேன் இந்த மாதிரி தூத்துக்குடியில அடிக்கல், தூத்துக்குடியா அப்ப கட்டாயம் கேட்கணும் அப்படின்றோம். பல ஊர்களில் உபன்யாசம் பண்றோம், ஆனா தூத்துக்குடி உபன்யாசம் தான் கேட்கணும் அப்படின்னா, ஏன்னா உங்களுடைய பக்தி அவ்வளவு தூரம் லோகத்தை பிரசித்தம். ஏண்டா அப்படின்னா பாண்டரங்கன் மேல அப்படி ஒரு பிரீதி, பாண்டரங்கன் பண்டரிநாதன் ரொம்ப விசேஷமானவன், அவன் நாமத்தை சொல்லிட்டிருந்தா போதும், பாண்டரங்கா பண்டரிநாதன் பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சுகாஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா. சுகாஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா. சுகாவுடைய ஹிருதயத்திலே சஞ்சாரம் பண்ணும்படியான பாண்டுரங்கனை பஜனை செய்வோம் அப்படின்னு அர்த்தம். சுகாராம் ரொம்ப விசேஷமான ஒரு பாண்டுரங்க பக்தர். இந்த அஞ்சு நாளும் சன் சுகாராமுடைய திவ்ய பாண்டுரங்க அனுபவத்தை தான் நாம அனுபவிக்கப்படும். ரொம்ப விசேஷமானவர் சன் சுகாராம். தமிழ்காரெல்லாம் துகாராம்னு சொல்லுவோம். துகாராம் இல்ல சுகா, சுகா சுகாமனே அப்படின்னு சுகாராம். ஆச்சரியமான ஒரு மகாத்மா சன் சுகாராம். போன தடவையே அவருடைய மூதாதையரை பற்றி சொல்லிதான் முடிச்சோம். விஸ்வம்பரர் அப்படின்னு ஒருத்தர். அவருடைய வம்சத்திலேதான் சன் சுகாராம் அவதாரம் தஞ்சா. ஜெய் போலோ சன் சுகாராம் மகாராஜ் கீ ஜெய். ஆச்சரியம், விஸ்வம்பரருக்காக பாண்டுரங்கன் பன்றீபுரம் இருக்கிறவன் தேகுக்கு வரார். போன தடவை சொன்னோம் தேகுல எப்படி பாண்டுரங்கனும் ருக்மிணி தேவியும் ஆவிர்வவிச்சார்கள் ஸ்வயம்பு மூர்த்தி. இன்னைக்கும் அந்த கோவில் தேகு, அந்த இடத்துக்கு பேர் தேகு அப்படின்னு பெயர். ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது பக்கத்தில் அப்படின்னா பூனா. பூனாலேருந்து ஒரு அரை மணி நேரம் மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 40 நிமிஷம் தூரத்தில் தான் இந்த தேகுன்ற ஒரு குக்கிராமம். இன்னைக்கும் ஒரு சின்ன குக்கிராமம் தான் ஃபுல்லா. முக்கியம் சுற்றி வர பார்த்தோம்னா வயல்வெளி தான், ரொம்ப சின்ன கிராமம் தேமேனு இருக்கும். இந்திரயாணி நதிக்கரையில் அந்த தேகு கிராமத்துக்குலேருந்து ஒரு 20 நிமிஷம் போனோம் அப்படின்னா ஆலந்தி அப்படின்னு இன்னொரு கிராமம். அதனால டவுன்னு சொல்லலாம். இங்க நம்ம ஏரல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆலந்தி ஒரு டவுன் மாதிரி. ஆலந்தியில தான் சன் ஞானேஸ்வரர் அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. எப்படி மந்திராலயத்துல நம்ம ஆச்சரியமா நம்முடைய ராகவேந்திர சுவாமி ஜீவ சமாதியில இருக்காரோ துங்கபத்ரா நதிக்கரையில, அதுபோல ஆலந்தியில ஆச்சரியமா சந்த் ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதி இருக்கு. அவ்வளவு ஆச்சரியம். அந்த விஸ்வம்பரர் அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கார். அவர் நல்ல கதி அடைஞ்சுடுறார். அவருடைய வம்சத்துல ஜோர போலோபா அப்படின்னு எடுத்தார். அழகா அவரும் அவர் மனைவி கனகாயி அப்படின்னு பேரு. அவ ரெண்டு பேரும் ஜோரா ஒரு பக்தி பண்ணிட்டு இருக்கா. இவர் அப்பப்ப பண்டரிபுரம் போறார், பண்டரி யாத்திரை. இன்னைக்கும் இந்த வார்கரி சம்பிரதாயம்னு உண்டு. அவள்லாம் என்ன பண்ணுவா, அந்த தேகு ஆலந்தியிலேருந்து பன்றீபுரத்துக்கு ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பாத யாத்திரை போவோம். எப்படி அழகா வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூர் பாத யாத்திரை, ஆழ்வாதனவிக்கு பாத யாத்திரை, மெட்ராஸ்ல திருப்பதிக்கு பாத யாத்திரை போவா புரட்டாசி மாசத்துலலாம். அந்த மாதிரி ஆடி மாசத்துல சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு இந்த தேகு ஆலந்தியிலேருந்து பல்லக்கெல்லாம் பால்கின்னு சொல்லுவா மராட்டியில், பல்லக்க தூக்கிண்டு அழகா சன் துக்காராமுடைய பாதுகையெல்லாம் எடுத்துண்டு ஞானேஸ்வர பாதுகையெல்லாம் எடுத்துண்டு நிறைய ஜனங்கள் அபங்கு மராட்டியில அபங் அப்படின்னு பேர். அந்த அபங்கத்தெல்லாம் பாடிண்டு இப்படியே நடந்து பூனாவுக்கு வந்து பூனாலேருந்து ஒரு மலையில ஏறி இறங்கி, மலை வழியா தான் இருக்கும், சுற்றி மலை பிரதேசம் தான் அந்த பூனா, அதை ஏறி இறங்கி நடந்து பன்றீபுரம் போவார்கள். ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு முன்னாடி அங்க போய் பாண்டங்களை தொடர்ந்து ஒரு வழக்கம் இருக்கு, வேறு வார்க்கரி சம்பிரதாயம் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் அப்பப்ப பண்டிகை யாத்திரை போற தோணித்துனா செலவு பண்டிரி நான் கிளம்புறேன் அப்படின்னு என்னைக்காவது தோணும். வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்த வாழலாம், தானியங்கள் வாங்கறது, ஒரு இடத்துல விற்கிறது, இப்படி வியாபாரத்துல பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா, ரொம்ப நியாயமா இருந்தா, எல்லா ஜீவனையும் தன்னுடைய மாதிரியே பார்த்தா, ரொம்ப உண்மையா நடந்துட்டா, ஒரு குறை இல்லை குடும்பத்துல, ஒரு குறை இல்லை, ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருந்தா, ஒரே ஒரு குறை குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு குறைதான் இருந்தது. ஆனா விடாம அவ பாட்டுக்கு நாமஜபம், என் பாண்டங்களுக்கு எல்லாம் தெரியும், என் பண்டரீநாதன் எல்லாம் பார்த்துப்பான், நிச்சயமா நல்லது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தீர்மானமான நம்பிக்கை. அதே பாண்டங்கள் இந்த மழையை நிறுத்தி நம்ம கணக்கெடுப்பு பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு போயிடும், தப்பே கிடையாது, நம்ம வேண்டானே சொல்லல. அது இன்னைக்கு ஆழிமழைக்கண்ணா பாசனம் வேற, மழை பெய்யலன்னா அப்புறம் ஆண்டாளுக்கு அசிங்கம் இல்லையா? வாழ உலகினில் பெய்தீராய் மார்கழி நீராள், எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா, இந்த மழை மேல விழுறதுன்னா கோடி ஜென்ம சுகுர்தம். ஏன்னா ஆண்டாள் வாக்குக்காகவே வாழ உலகினில் பெய்தீரா, இல்லாட்டி இந்த காலத்துல மழை பெய்யக்கூடிய காலம் இல்லை. உங்க மேல விழற ஒவ்வொரு மழை துளியும் ஆண்டாளுடைய ஆசீர்வாதம். பாண்டரங்கன் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறான், நல்லா ஞாபகம், பாண்டரங்கனுடைய கருணா வருஷம், சன் துக்காராமுடைய ஆசீர்வாதம், மழை ரூபமா மேல விழுது. ஐயோ மழை பெய்யறதே நினைக்க கூடாது, செய்யணுமே. எத்தனை இடங்கள்ல மழை நனைஞ்சுட்டேதான் போயிருக்கும், இன்னைக்கு அழகா நினைவோம், சத்சங்க மழையிலையும் நினைவோம், ஆண்டாள் மழையிலையும் நினைவு. ஆனா நின்றுடும் அது பாண்டன் ரொம்ப சமர்ப்பம். அப்ப அழகா அவர் ஒவ்வொரு தடவையும் பன்றி யாத்திரை போறார், பாண்டரங்கன் கிருப பண்ணுவான், வேற சிந்தனையே எடுக்கப்படாது. வாழ்க்கையில என்ன வேணா கஷ்டம் வரட்டும், என்ன வேணா பிரச்சனை வரட்டும், என்ன வேணா நஷ்டம் வரட்டும், எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வேணா வரட்டும், என் சுவாமி எனக்கு நல்லதுதான் பண்ணுவார் தீர்மானமா நம்பணும். பகவான் நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணிருக்கார், பண்ணிட்டு இருக்கார், பண்ண போறார், சந்தேகமே வேண்டாம். எந்த காரணத்தை கொண்டு நம்மளை கெடுத்து சந்தோஷப்படுற புத்தி சுவாமிக்கு கிடையாது, நன்னா ஞாபகம். நம்ம அழுதோம்னா அதுக்கு முன்னாடி அவர் மனசு பரிதவிக்கிறது. ஒரு குழந்தைய ஒரு கொசு கடிச்சு விடுத்து அப்படின்னா அதனுடைய அந்த உடம்பு செவந்து போயிருக்க குழந்தைக்கு அந்த கொசு கடிச்சது கூட தெரியாது, அது லேசாமல் சொல்லிச்சுட்டு இருக்கும். அம்மா சொல்லுவா, பாழா போன கொசு எப்படி கடிச்சு வச்சிருக்கீங்க குழந்தைன்னு, கொசுவே இவ்வளவுதான் இருக்கு, அது எவ்வளவு கடிக்க முடியும், யோசனை பண்ணி பாருங்க, யானை அவ்வளவு பெரிய பல்ல வச்சு தந்தை வச்சு கடிக்கிறதுக்கு, நாய் கடிச்சு நாய் எப்படி கடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னா நியாயம். ஆனா அம்மா சொல்லுவா, பாழா போன கொசு என் குழந்தை எப்படி கடிச்சு பிடுங்கி வச்சிருக்குன்னு, ஒரு கடி கடிச்சு லேசா ஒரு சிவப்பு வந்து அது சொல்லிச்சுட்டு இருக்கும் அவ்வளவுதான். அப்ப ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தையுடைய அந்த ஒரு சின்ன கொசுக்கடி எவ்வளவு வலிக்கிறதோ அது போல ஆயிரம் கோடி மடங்கு பகவானுக்கு நம்முடைய கஷ்டத்தை பார்த்தா வலிக்கும், நல்லா ஞாபகம். அப்ப ஏன் என்ன கஷ்டப்படுறான், சத்தியமா கஷ்டப்படுத்தவே இல்லை. உங்க கஷ்ட காலத்துல அத்தனையிலுமே நல்லா ஞாபகம்ங்கோ, பாண்டவன் உங்களை மடியில தூக்கி வச்சுட்டு கவலைப்படாதே கவலைப்படாதேன்னு சமாதானப்படுத்துறான், தன்னுடைய கைகளை கொண்டு நம்ம தலைமையில வச்சுண்டு கிருப பண்ணிட்டே இருக்கான். அதனால பகவான் ஒரு நாளும் நம்மளை கை விடுறதே கிடையாது, நம்முடைய பக்தி வீண் போகவே போகாது. சத்தியமா சுவாமி நல்லது ஒன்றுதான் பண்ணிட்டு இருக்கா. இவர் அழகா பண்டரி யாத்திரை போறார், ஆனந்தமா நிம்மதியா தைரியமா நம்பிக்கையோட போறார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாள் கனகாய்க்கும் இவருக்கும் ஒரு சொப்பனம் வருது, பகவான் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்துட்டான். பாண்டரங்கன் இடுப்புல கைய வச்சுட்டு பல 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 பலான்னு டெய்லி தூங்குவோம், பாண்டரங்கன் கனவு வரத்துக்காக தூங்கணும், அப்பாடா ராத்திரி 10 மணி ஆயிடுச்சு தூங்கிடணும், அப்படி தூங்கப்படாது. இந்த தூக்கத்து மேல ஒரு காதல் இருக்கு பாருங்க, அது ஐயா கணவன் மேல கூட அந்த காதல் இல்லை, நம்ம கிட்ட எந்த சொத்து மேலேயும் நமக்கு அவ்வளவு காதல் கிடையாது, இந்த தூக்கத்து மேல ஒரு காதல் இருக்கு பாருங்க, அப்படியே தூக்கம்னா அப்படியே சொத்தையே எழுதி கொடுத்துருவோம். அதுல இருக்கிற காதல்ல ஒரு துளி பாண்டரங்கன் மேல வச்சா கூட சொப்பனத்தை இடுப்பிலகையோ என்னடி சொல்லு அப்படின்னு சத்தியமா சொல்லுவான். ஒவ்வொரு நாளும் ராத்திரி வருது, பாண்டரங்கா ராத்திரி தூக்கல சும்மா தான் இருக்க போறேன், ஒன்னும் வேலை கிடையாது, புருஷன் பாட்டு தூங்க போறாரு, பொண்டாட்டி பாட்டு தூங்க போறாரு, பிள்ளைகள் எல்லாம் தூங்க போறாரு, 8 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகும், சில பேருக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அது உங்க பாடு. அப்படி தூங்கும் பொழுது நீ பாட்டுக்கு வாய, நீ பாட்டுக்கு வந்தா எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸே கிடையாது, நீ சொப்பனத்துல வா, நீயும் நானும் பேசிட்டு இருக்கலாம், சொல்லிதான் பாருங்கோளே கேட்டு வைங்கோளே, பகவான் நடத்தி கொடுப்பான், யத் பாவம் தத் பவதி. எவ்வளவோ கேட்டிருக்கோம், எவ்வளவோ நடத்தி கொடுத்துருக்கான், நம்ம ஞாபகம். நம்ம 1000 கோடி விஷயங்கள் சுவாமி கிட்ட கேட்டிருக்கோம், அந்த 1000 கோடி விஷயத்தையும் சுவாமி நடத்தி கொடுத்திருக்கார் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்ல நான் அவ்வளவு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக தள்ளி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய நிச்சயமா பகவான் கிருபை பண்ணுவான். அவ்வளவு அழகா சொப்பனத்தை காட்சி கொடுத்தா இடுப்புல கைய வச்சுட்டு சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக ஸ்வயம் பாண்டுரங்கன் அப்படி ஜம்னு காட்சி கொடுத்துட்டான். ஆனந்தமா பாதா என்ன போகணும் அப்படின்னா மும்மூர்த்திகளும் வேற காட்சி கொடுத்தா, கூடவே பிரம்மதேவர் சிவபெருமான் எல்லாரும் காட்சி கொடுத்துட்டார். நல்ல சத்தான ஒரு குழந்தை வேணும். ஏ பாண்டுரங்கா, உன் பக்தியில தொலைக்கணும், அவன் வாய திறந்தா உன் நாமந்தான் வரணும், அவன் என்ன வேலை பண்ணாலும் உனக்காகத்தான் பண்ணணும், அவனுக்கு ஒன்ன தவிர வேற சிந்தனையே வேண்டாம், அப்படி ஒரு குழந்தைய எனக்கு குடுன்னு பிரார்த்திச்சு. அம்மாக்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா சத்தியமா நடக்கும். பகவானே என் குழந்தை உன் நாமத்தை சொல்லணும், பகவானே என் குழந்தை உன்னை நினைச்சுட்டு, பகவானே என் குழந்தை உன்னுடைய இஷ்டப்படி வாழணும், இப்படி நினைச்சுட்டே வர வர நிஜமா நடக்கும். சத்தியமா சொல்றேன், அதாவது விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க. எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் அவர்கள் திருந்துவார்கள், அவர்கள் வாழ்க்கை நல்வழிப்படும். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், பகவானே அவன் நல்லபடியா இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கோங்க. அவ பண்ற கெடுதல்கள் கெட்ட விஷயங்கள்ல கோபம் வரும், அந்த கோபத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லையே, அறிவுரை சொல்லி ஒண்ணு நடக்கலையே. அதை விட பாண்டங்களிடத்துல பக்தி பண்ணி பிரார்த்தனை பண்ணா பகவான் அழகா மாற்றி கொடுப்பான். சத்தியம் பண்ணி சொல்றேன், சந்தேகமே வேண்டாம், நிச்சயமா பகவான் சரி பண்ணுவான். சரி பண்றதுக்காகத்தான் சுவாமி இருக்க. ஒரு பிரார்த்திச்சிருந்தா பகவான் சொன்னா கவலையே படாத, அழகான ஒரு பரம பக்தன் பிறப்பான், அவனால உன் ஜென்ம உங்களுடைய வம்சமே களைத்தேரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டான். அழகா ஜோரா மூணு பேரும் அந்தர்தானம் ஆயிட்டார்கள். கொஞ்ச நாள்ல இந்த கனகாயி கர்ப்பவதி ஆனா, கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தையும் பிறந்தா. இந்த குழந்தைக்கு சாவாஜி அப்படின்னு பேர் வச்சான். ஸ்வயம் ஆச்சரியமா சிவபெருமானுடைய அம்சமா பிறந்த குழந்தை இந்த சாவாஜி. அப்ப ஜோரா வைகுண்டத்துல ஒரு மீட்டிங், பகவான் ஒரு மீட்டிங் போடுடா, ஜம்மன் நடுவில் உட்கார்ந்து இருக்கார் சுவாமி பெரிய சிம்ஹாசனத்துல, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோட வீட்டிலிருந்த பெருமாளா அமக்களமா உட்கார்ந்து இருக்கார். எப்படி நம்ம மாரமங்கலத்து வீட்டிலிருந்த பெருமாள் உட்கார்ந்து இருக்காரோ அதுபோல, எப்படி செந்திருப்பேரையில மகர நெடுங்குழைக்காதரா உட்கார்ந்து இருக்காரோ அதுபோல, இன்னொரு பெருமாள் இருக்கார் நவதீபத்தில் உட்கார்ந்து யாரு, விஜயாசனர். எந்த திவ்ய தேசம் நத்தன்றது ஊர் பேர், திவ்ய தேசம் பேர் என்ன, வரகுண மங்கை. நத்தம் என்கின்ற வரகுண மங்கையில விஜயாசன பெருமாள் நம்ம ஊர் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. இது ஒரு எட்டு போனோம்னா பஸ் எல்லாம் விட்டுருக்கான், வாசல் வரைக்கும் போகும். இங்கிருந்து எங்கேயோ கல்யாணத்துக்கு மதுரை அங்கெல்லாம் போகும்போது, கெட்டும் பத்திரம் போகணும் மெட்ராஸ்க்கெல்லாம் போகும்போது, இங்க இருக்க நலதிருப்பதிலாம் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிறதா போய் பார்த்துட்டு வரலாம். இந்த தெரிஞ்சவங்களெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அதனால வந்தேன்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி அப்பப்போ போய் இடத்திருப்பதி பெருமாள், வைத்தமாநிதி, நம்ம நத்தம் விஜயாசனர், முதல்ல நவதிருப்பதி பெருமாள்களுடைய ஊரையும் பேரையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டேன், திரு வரகுண மங்கை விஜயாசனர்னு பெருமாள் பெயர். ஒரு நாளும் கேட்பேன், இந்த ஆறு நாளைக்குள்ள அஞ்சு நாளைக்குள்ள நம்ம பக்கத்து இருக்க நவதிருப்பதி பெருமாளுடைய பெயரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆச்சரியம், அந்த பகவான் அந்த வைகுண்டத்தை ஒரு பெரிய சபைய கூட்டிட்டார். சுத்தி வர பெரிய பாகவதாள்லாம் உட்கார்ந்து இருக்காளாம், விஸ்வக்சேனர், கருடாழ்வார், அனந்தாழ்வார், சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத்பாதர், ஆழ்வார்கள், இப்படி பல பேர் ஜோரா உட்கார்ந்து இருக்கா. அப்ப பகவான் சொல்றான், களி வந்துடுச்சு, இந்த களியில அழகா நிறைய பகவத் விஷயங்கள் எல்லாம் பரப்பணும். ஆனா பாரத பூமியில நிறைய பாஷைகள் உண்டு, ஒவ்வொரு பாஷையிலும் யாராவது ஒருத்தர் பக்தி பண்ணி பகவத் விஷயங்கள் பாடுவா. இப்ப மராத்தி பாஷைக்கு அந்த மாதிரி ஒரு புனருத்தாரணம் கொடுக்கணும், என்னை பத்தி யாராவது பாடணும், ஜோர பூமியில இறங்கி இந்த பக்தி சாம்ராஜ்யத்தை பரப்பணும் அப்படின்னு பகவான் பேசிட்டு. உடனே எல்லாரும் கைய கூப்பிட்டா, அந்த பாகவதோத்தமன் யாரு அப்படின்னு கேட்ட உடனே அப்படி எல்லாரும் நின்று இருக்கா, அந்த நாமதேவரும் நின்றுட்டு இருக்காரு கைய கூப்பிட்டு. நாமதேவ ஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, அந்த நாமதேவர் எப்பொழுதுமே பாண்டரங்க தியானம் பண்ணக்கூடியவர், இந்த நாமதேவர் யாருன்னா ஸ்வயம் உத்தவர், கிருஷ்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உத்தவர். கிருஷ்ணன் நிறைய ஃப்ரெண்டு உண்டு, அர்ஜுனன், சுதாமா, அந்த மாதிரி இந்த உத்தவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த உத்தவர் தான் நாமதேவராவரா. பகவான் அந்த நாமதேவரை எழுப்பி சொன்னார், ஹே நாமதேவா, நீ அழகா பூமியில நாமத்தை பரப்பக்கூடிய ஒரு தேவன், அதனாலேயே நாமதேவன் பேர் வருது. ஹே நாமதேவா, நீ என்னை பார்த்து நிறைய அபங்கம் பாடணும்னு நினைச்சாய், அவளை கொஞ்சம் நல்லா பாக்கி விட்டுட்டு வந்துட்டாய், அதனால திரும்பி நீ பூமியில பறக்கணும், அழகா அந்த அபங்கம் எல்லாம் பாடணும் அப்படின்னு. உடனே நாமதேவரும், சரி பிரபு, ஆனா எங்க நீ இருக்கியோ அந்த இடத்துல எனக்கு கொண்டு விடு, இங்கேயோ கொண்டு விட்டுடாதே, டெய்லி கண்ணை திறந்தா உன் நாமம் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு வீட்டுல என்னை கொண்டு விடு, எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னுடைய விசேஷங்கள் அனுபவிக்கும்படியான ஒரு வம்சத்துல நான் பிறக்கணும், அதானே முக்கியம். அதாவது டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி தூங்குறோம், ஆனா அது பகவத் பிரசாதமா சாப்பிடணும், பகவானுடைய மடியில தூங்கணும், ஆனந்தமா குடிச்சாலும் தாமிரபரணி தண்ணியை குடிக்கணும்ல, எங்களை மாதிரி கார்பரேஷன் தண்ணியா குடிச்சுட்டு மெட்ராஸ்ல இல்லாட்டி பாட்டில வாங்கியா குடிச்சுட்டு இருக்கும், குடிச்சாவா நானும் தாமிரபரணி தண்ணி குடிக்கிறாள்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. அது போல தே பிரபு, உன்னுடைய தியானத்துல மக்னமாயி கிடக்கும்படியான ஒரு இடத்துல நீ என்னை பிறப்பிக்கவை அப்படின்ட்டு. உடனே பகவான் வந்தா நாமதேவரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டான், ஹே நாமதேவா, என் கண்ணே படுற மாதிரி இருக்கு, உன் புத்தி கவலையே படாத, நிச்சயமா அந்த மாதிரி ஒரு வம்சத்துலதான் நீ பிறக்க போறாய், நீ எப்பெல்லாம் கூப்பிடுறையோ அப்ப உன் கூடவே நான் வருவேன், இந்த முக்தி பக்தி சித்தி எல்லாம் உன் கூட வருவா, நீ என்னெல்லாம் சொல்றியோ அத்தனையும் அவ கேப்பா அப்படின்ட்டான். உடனே அழகாக அவரும் சரின்னுட்டா, அப்பதான் அவங்க சொல்லி முடிச்சா இந்த இடத்துல பூமியில கனகாயி திரும்பவும் கர்ப்பவதி ஆனது, ஆகாசத்திலேருந்து ஒரு மின்னல் வந்து நேர கனகாயினுடைய கர்ப்பத்துல நுழைஞ்சுடு, ஸ்வயம் நாமதேவர் அமக்களமா வந்துட்டார் இந்த கனகாய் கர்ப்பத்துல. கனகாய் கர்ப்பத்துல வந்தோடனே அவளுக்கு அழகான பக்தி வரது, ஒன்பது மாசமும் நவவித பக்தி பண்றா, சவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாக்கியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம், ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பக்தியா பண்றாள், ஒரு மாசம் சிரவண பக்தி நிறைய பகவத் விஷயமா கேட்கிறா, கீர்த்தன பக்தி ஒரு மாசம் பகவானுடைய பஜனையா பாடிட்டுருக்கா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம், ஒரு மாசம் முழுக்க பகவான அப்படியே ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம், ஒரு மாசம் முழுக்க பகவானுக்கு லட்சுமி தேவி மாதிரி பாத சேவன பக்தியே பண்ணிட்டு இருக்கா, அர்ச்சனம் ஒரு மாசம் முழுக்க பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே இருக்கா, ஒரு மாசம் முழுக்க பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கா, வந்தனம் ஒரு மாசம் முழுக்க பகவானுக்கு கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கா, தாக்கியம் ஒரு மாசம் முழுக்க பகவான தன் ஃப்ரெண்டாவே பாவிச்சுட்டு இருக்கா, சக்கியம் அழகா ஆச்சரியமா, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாக்கியம் சக்கியம் ஆத்ம நிவேதம், ஒரு மாசம் முழுக்க ஆத்ம நிவேதன பக்தி எல்லாம் உனக்குதான், உன்னிஷ்டம் என்னிஷ்டம் இப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கா, இப்படி ஒன்பது மாசம் பக்தி பண்றா ஜம்மனு, அது கர்ப்பவதியா இருக்கவா எப்படி பக்தி பண்ணணும்னு ஒரு முறை, இப்படி ஒவ்வொரு மாசமும் வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா, இது ஜனவரி இது பிப்ரவரி இது மார்ச் அப்படின்னு பாக்குறத விட இந்த மாசம் பக்தி மாசம், டிவிலலாம் சொல்றா இல்லையா அதிரடி வாரம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா பாருங்க, அந்த மாதிரி இது பக்தி வாரம், அந்த மாதிரி பண்ணிட்டு அவ்வளவுதான், இன்னைக்கு கீர்த்தனா பக்தி, இன்னைக்கு இந்த வாரம் கீர்த்தனை வாரம், இந்த வாரம் ஆனந்தமா சத்சங்கம் கேட்கும் வாரம், இந்த வாரம் மார்கழி வாரம், இப்படி பகவத் சிந்தனையில வாழ்ந்துட்டு போயிடணும். இந்த மாதிரி அழகா பக்தி பண்றா, 1608 வருஷம், இப்பதான் ஒரு 400 வருஷங்களுக்கு முன்னாடி, ரொம்ப பக்கத்துல சம்சுகாரம்னா ஒரு 400 முன்னாடி, இப்ப பிறக்கிறது அப்ப பிறந்தது சொல்லுங்களேன், பிரத்யட்சமா கேரண்டியா பார்த்துருக்கலாம் சம்சுகாரம், 1608 வருஷம், இப்ப 2014 நடக்கிறது, கரெக்டா ஒரு 406 வருஷங்களுக்கு முன்னே, அவ்வளவு பக்கத்துல போறோம், ரொம்ப தூரம் தான் கிடையாது, ரமண மகரிஷி அவ்வளவு பக்கத்துல, விவேகானந்தர்லாம் இன்னும் பக்கத்துல, ரமண மகரிஷி இன்னும் பக்கத்துல, காஞ்சி மகாபரிய ரொம்ப பக்கத்துல, எத்தனையோ மகாத்மாக்கள் வாழ்ந்த பூமி வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி, ஆச்சரியமா அற்புதமா 1608 வருஷம் இந்த குழந்தை ஜம்முன்னு பிறந்தாச்சு. இந்த குழந்தை பிறக்க சமயத்துல ஒரு வலி, ஒரு பயம், ஒரு அவசரம், ஒரு பரபரப்பு எல்லாம் இருக்கும்ல, இவ அப்படியே தியானத்தை உட்கார்ந்துருக்கா அந்த கனகாயி அம்மா. நான் 9 மாசமும் அந்த பக்தி பண்ணதுல அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பாண்டரங்க பசங்க ஓடிடுச்சு.
பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. தீனதயாளா பாண்டுரங்கா பக்தவத்சலா பண்டரிநாதா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா.
அழகா அந்த அம்மா அப்படி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. சந்துக்காராம் பிராமணர் இல்ல, நன்னா புரிஞ்சுக்கோங்க. பக்தி பண்றது பிராமணாளுக்கு தான் வரும், அவளுக்கு தான் தெய்வம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே சுவாமி பொதுதான். ஆச்சரியமா நல்லா வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் தான். அந்த அம்மா அவ்வளவு அழகா தியானம் பண்றவங்க. ஜாதியை கொண்டு தெய்வம் இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வம் எல்லாருக்கும் பொது, ஆத்மாவுக்கு ஒரு ஜாதியும் கிடையாது. சரீரத்துக்கு தான் விதமா ஜாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும், ஆத்மாவுக்கு ஒரே ஒரு ஜாதி தான், பகவானுக்கு அடிமையில ஒரு ஜாதி, அவ்வளவுதான். அதனால எந்த ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் பகவான பஜனை பண்ண முடியும். இத்தனை பேர் பாண்டரங்கா பண்டரிநாதா சொன்னோம், பல விதமான ஜாதிக்காரர் தானே உட்கார்ந்து இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அந்த பாண்டரங்கா பண்டரிநாதா வந்ததா இல்லையா? அப்ப பகவான் எல்லாருக்கும் பொதுதானே, எல்லார் காதலையும் விழுந்தது இல்லையா, எல்லார் வாயிலையும் வருது இல்லையா, எல்லார் மனசுலையும் நினைக்க முடியறது இல்லையா? அப்ப இது யாரும் வசதி இல்லை, யாரும் தாழ்வு இல்லை, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் நம்ம மனசை மட்டும்தான் பாக்குறான். அதனால ஐயோ எனக்கு பாண்டரங்கள்லாம் கிடைப்பான், சத்தியமா கிடைப்பான், யோசிக்கவே வேண்டாம். உங்க தலையெழுத்து பாண்டரங்கனை பார்த்தே ஆகும், அவ்வளவுதான் சொல்றேன். நிறைய தலையெழுத்து, அந்த மாதிரி பாண்டரங்கனை அனுபவிக்கிற தலையெழுத்து உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. இதை விட வேற வேணும். அவ்வளவு அழகா பக்தி பண்ணிட்டு இருக்கா, ஜோர குழந்தை பிறந்தாச்சு. அவ்வாறு பக்தி பண்ணிட்டு இருக்கா, நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா, அந்த பிரசவ வழியெல்லாம் பெருசா தெரியவே இல்லை. ஆனா ஹிருதயத்துக்குள்ள அப்படியே பாண்டரங்க தியானம், மனசு ஏதான ஒரு விஷயத்துல நல்லா லயப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண விஷயங்கள்லாம் மனசை பாதிக்காது. இப்ப நன்னா டிவி பார்த்துட்டு இருந்தால கொசு கடிக்கிறது யாருக்கா தெரியறதா அப்படின்றா, நமக்கு அதிசயமா இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது, கொசுவெல்லாம் பரவாயில்லன்னு தள்ளி விட முடியறது. அதே வெறுப்பு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கோம், யாருக்கா காத்துருக்கோம், ஒரு 10 கொசு கடிச்சுதுன்னா உனக்காக காத்துருந்த கொசு எல்லாம் பிடிக்கி எடுத்துருது. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது கஷ்டம், ஏன்னா அப்ப வெறுப்பு. அதே டிவி பார்க்கும் பஸ் ஸ்டாண்ட்லயே டிவி போட்டுப்பான், அப்படி பார்ப்பான், கொசு முடிச்சு நிக்கிறதே தெரியாது. சரியா? அப்ப நம்மளால முடியறது முடியாது ஒண்ணுமே கிடையாது. அதனால பக்தின்றது ரொம்ப உயர்ந்த வஸ்து. அவளுக்கு தெரியல, அழகா குழந்தை பிறந்தாச்சு, எல்லாரும் வந்தார்கள் பார்த்தார்கள். அவர் உடனே அழகா இந்திரயாணி நதியில குளிச்சார். அழகா பாண்டரங்கா, இந்த குழந்தை உன் இஷ்டப்படி இருக்கணும், உன் சொத்து உன் கிட்ட ஒப்படைச்சுட்டேன். அவ குழந்தைகளை பகவானே இது உன் குழந்தைன்னு முதல்ல ஒப்படைங்க. உங்க இனிஷியல் தான் போதுப்பா, உங்களைத்தான் அம்மான்னு சொல்லுவான், உங்ககிட்டதான் பால் குடிப்பான், உங்ககிட்டதான் சாப்பாடு கேட்பான், உங்ககிட்டதான் ட்ரெஸ் வாங்குவான். கவலையே படாதீங்க, பொறுப்பை மட்டும் பாண்டரங்க இடத்துல கொடுத்துருவோம். ஏன்னா இதுங்க பண்ற டென்ஷன் நமக்கு தெரியும். கையில் மடியில் இருக்கும் போதும் சொல் பேச்சு கேட்கறது இல்லை, தோலை மிஞ்ச பிறகும் சொல் பேச்சு கேட்கறது இல்லை, எல்கேஜி போகும்போது சொல் பேச்சு கேட்கறது. எதுக்கு நம்ம இவ்வளோதான் மாறடிக்கும்? நமக்கு ஏற்கனவே 1000 டென்ஷன், இதுல வேற கஷ்டப்பட்டு இதுங்களோட டென்ஷன் அடிக்கணுமா? கிருஷ்ணா நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோ. ஆனா பகவானுக்கு தான் யாரை எப்படி அடக்கணும் நன்னா தெரியும். நம்ம தான் அடங்கியே பழக்கப்பட்டுட்டோம் குழந்தைகள்கிட்ட, பல வருஷம் பல ஜென்மா திரும்பி 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 என்னது. குழந்தைகள் கெட்டவாளா இல்லையான்றது இல்லை, நீங்க எப்படி ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றீங்க. ஒரு தகப்பன் ஸ்தானத்துல உட்கார்ந்து சொல்றேன், ஒரு அப்பாவா உட்கார்ந்து சொல்றேன், ஜாகிரத ஜாகிரத. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி மாதிரி புத்திர நாஸ்தி புத்திரி நாஸ்தி பேரன் நாஸ்தி பேத்தி நாஸ்தி ஜாகிரத ஜாகிரத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் அஸ்தி, பாண்டரங்கன் உண்டு, பாண்டரங்கன் உண்டு. அழகா மனசுக்குள்ள ஒப்படைச்சுட்டாரு பாண்டரங்கா. இந்த குழந்தையுடைய உடம்ப காப்பாத்துறது ஓம்பாடு, இத மனசை காப்பாத்துறது ஓம்பாடு, இத வாழ்க்கைய பாத்துக்கிறது ஓம்பாடு. நான் அந்த குழந்தைக்கு என்ன உண்டோ என் கடமையை பண்றேன்னு பிரார்த்தனை. அப்படி இருந்தோம்னா தைரியமா இருக்கலாம். அழகா குழந்தை பிறந்தாச்சு, 12 நாள் ஆச்சு, புண்ணியாசனம் எல்லாம் பண்ணா நேர கொண்டு வந்து தேகூர் இருக்கிற பாண்டரங்கன் திருவடியில குழந்தைய போட்டா அதானே பாக்யம். பாண்டரங்கன் திருவடியில கொண்டு குழந்தைய போட்டு அது பாடி நின்று கையை கால உதச்சு வச்சுட்டு தேனேனு பாண்டரங்கன் திருவடியில பாண்டரங்கன் மனசு பதறான். ஏ ருக்மிணி குழந்தை எடுறி அச்சோடி அப்படி இருக்கே அப்படின்னு கதறான். உடனே ருக்மிணி சாதாரண ஒரு மராட்டி ஸ்திரீ மாதிரி வந்து அழகா கொண்டா குழந்தை பார்க்கறது ரொம்ப லட்சணமா இருக்கேன்னு இந்த கூட்டத்துல ஒருத்தி மாதிரி தாயார் வந்து அந்த குழந்தைய அப்படி தூக்கிக்கிறான். எல்லாரும் பாக்குறான், அவளை பார்த்தாலே தெய்வீகமா இருக்கு. ருக்மிணியை பார்க்கணும் பண்டிரிபுரத்துல அத்தனை அழகா இருப்பா தாயார். நெத்தி நிறைய அந்த பொட்டை வச்சுண்டு அவ புடவையை கட்டிண்டு அமக்கலமா இருப்பா தாயார். எப்ப பார்த்தனாலும் அழகினா அழகினா தாயார் தான். பல 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 குழுக்கு முழுக்கொண்டு இருப்பா தாயார். ஆச்சரியமா ரொம்ப அழகா அந்த மராட்டியில மூக்குத்தி எல்லாம் குட்டிண்டு அவள் முண்டாக்கெல்லாம் அப்படி போட்டுண்டு அது ஸ்டைல் மராட்டி கட்டினு உண்டு இல்லையா, அதெல்லாம் கட்டிட்டு சொல்லும் அப்படின்னு சொல்லி குழந்தை எடுத்து வச்சுட்டு அப்படி கொஞ்சராளா அப்படி லேசா சிந்திக்கிறதா. உடனே குழந்தை பரபிரம்மம் திருவடியில தூங்கு, நீ ஸ்வயம் கிருஷ்ணா. அதான் துக்காரம், அதான் தாயார். பாண்டரங்களை பத்தி சொல்லும் போது போட்ட மாலையை விட தாயாரை பத்தி சொன்ன போட்ட மாலை தான் அழகா இருக்கு. அதான் தாயார் பாருங்க. எது நல்லா நீங்களே சொல்லுங்க. இதுவா இதுவா ரெண்டுமே நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா மஞ்சள் தானே அழகா இருக்கு. ஆச்சரியம். தாயார் வந்து குழந்தை எடுப்பாரா, நம்ம ஒப்படைச்சுட்டோம்னா சத்தியமா தாயார் தன் குழந்தையா பாவிப்பா, சந்தேகமே வேண்டாம். ஜெகஜனனி நம்ம அத்தனை பேரும் தாயாருடைய குழந்தை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு எங்க அம்மா இல்லையே நினைக்காது. எல்லாருக்குமே ஒரு காலகழிவு எங்க அம்மா இருந்தா எல்லாருக்குமே நமக்கு என்னைக்குமே ஜெகன் மாதாவான ருக்மிணி இருக்கா, ஆண்டாள் இருக்கா, கவலையே படாதீங்க. அவளோட மடி என்னைக்கும் நமக்காக இருக்கு. மனசு கேட்கலையா? ருக்மிணி மாதான் அவர் திருவடியில படுத்துக்கோங்க, திருமணியில படுத்துக்கோங்க. நம்ம அம்மா என்னெல்லாம் பண்ணுவாளோ அத்தனையும் ருக்மிணி பண்ணி தருவோம். சத்தியமா ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். அழகா அந்த குழந்தைய தாயார் எடுத்துட்டா இவளுடைய தெய்வீகத்தை பார்த்தா எல்லாரும் சொன்னா, அம்மா நீங்களே ஒரு பேர் வச்சிருக்கோட குழந்தைக்கு அப்படின்னு. உடனே அவள் பார்த்தா சுக்காராம் அப்படின்னு பேர் வச்சுட்டான். பாண்டன் இப்படி பார்த்தாடி சுக்காராம்னு பேர் வச்சுட்டாங்க. கோணித்து சமத்தா இருக்கிட்டவே நான் ராம் கூட சேர்த்து வச்சுட்டேன்னுப்பான். கிட்ட இப்படி ஒரு முறை முறைச்சானா உடனே எல்லாரும் சுக்காராம் சுக்காராம் ஜெய் போலோசன் சுக்காராம் மகராஜிக்கு ஆகாசத்தை போய் எதிரொலிச்சதான். உடனே அங்க இருக்கிற வைகுண்ட வாசிகள்லாம் கைய கூப்பிட்டு ஜெய் போலோசன் சுக்காராம் மகராஜிக்கு ஜெய் போலோசன் சுக்காராம் மகராஜிக்கு ஜெய் போலோசன் சுக்காராம் மகராஜிக்கு அப்படின்ட்டான். அழகா தாயார் வச்சிருந்தா பின்னாடியே அவர் அந்த ஸ்திரீ வந்திருக்கா இல்லையா, அவருடைய பர்த்தா மாதிரியே பாண்டரங்கன் பிரத்யட்சமா வந்திருக்கான். தெய்வம் எப்படி வேணா வரும்? தெய்வம் மனுஷ ரூபேன நன்னா ஞாபகம். சுவாமி எந்த சமயத்துல வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் எப்படி வேண்டுமானாலும் சத்தியமா வருவார், சந்தேகமே வேண்டாம். பகவான் சாதாரண ஒரு மராட்டிக்காரர் மாதிரி தலையில டர்பன் எல்லாம் கட்டிண்டு அழகா அந்த குழந்தைய கூட ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாண்டரங்கன் தன் கையினால குழந்தைய வாங்கின. அவ்வளவு பெரிய சந்தோஷம் அது. பகவானோ ஆச்சாரிய புருஷாலோ குழந்தைய கையில வாங்கினான்னா அதை விட பெரிய அனுகிரகம் என்ன வேணும்? அதற்காக அந்த குழந்தைய வாங்கிண்டா தீர்காயுஷா நன்னாரு, குறையில்லாம நன்னாரு, நிம்மதியாரு, என் இஷ்டப்படி அப்படின்னா டக்கு நாக்க கடிச்சுருந்தான். விட்டல் இஷ்டப்படி நன்னாரு, ஏன்னா என் இஷ்டப்படினா கண்டுபிடிச்சிருவா இல்லையா? ஆனா தாயார் இருக்க வெடிக்க வச்சிருக்கேன் என்ன அவசரம் அப்படின்னா, இல்லடி அவர் சுபாவமா வந்துடுத்தோ அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு யாருக்கும் ஒண்ணும் புரியல. அழகா ஆசீர்வாதம் பண்ணா உடனே குழந்தைய தாயாரே மடியில வச்சுட்டு தாளா செல்லாம் பாடினான். துக்காராந்து ஸ்வயம் ருக்மிணி விராதி மடியில வச்சுட்டு தாளாட்டு பாடுறான். ராத்திரி படுத்துக்கும் பொழுது ருக்மிணி மாதாவோட குழந்தைன்னு படுத்துக்கோங்களே, சத்தியமா ஒரு நாள் ருக்மிணி மாதா பாடக்கூடிய தாளாட்டு காதுல இருக்கு. இப்ப யார் எழுப்புவானா, ஆண்டாள் வந்து எழுப்பா, புல்லும் கிளம்பினவான் புல்லறையன் கோவிலில் எழுந்துரு அப்படின்னு ஆண்டாள் எழுப்பிடுவான். அழகா அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணா தாயாரே எல்லாருக்கும் சுண்டல்லாம் கொடுத்து, பிளவுஸ் பிட் எல்லாம் கொடுத்து, மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பண்ணா. எல்லாரும் பிஸியா இருந்த சமயத்துல தாயாரும் பாண்டவனும் ரகசியமா நழுவிட்ட, யாருக்கும் தெரியல. எல்லாரும் சரி இவளுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஸ்திரீய காணல, உள்ளூர் காரி மாதிரி இருக்கா, ஆனா உள்ளூர் காரி மாதிரி இல்லை. அப்புறம் எல்லாருக்கும் புரிஞ்சுடுச்சு, ஸ்வயம் தாயாரும் பாண்டவனும் தான் வந்திருக்கா, இல்லாட்டி யாரோ தெய்வ பிழைகள் அப்படின்னு நினைச்சிட்டா. இந்த குழந்தை நல்லபடியா வளர்றது, கொஞ்ச நாள் ஆயாச்சு, திரும்பியும் இன்னொரு குழந்தை பிறந்தது அந்த அம்மாக்கு. அதுக்கு கண்ணையா அப்படின்னு பேர் வச்சா, சாவாஜி சுக்காரா கான்ஹான் சொல்லுவோம், கண்ணையா கான்ஹான் பேர். அப்படி மூணு குழந்தைகள் பிறந்தாச்சு, ரொம்ப அழகா வளர்த்துட்டு இருக்கா. டெய்லி காதல் ஆயாச்சுன்னா பண்றைநாதன் பாண்டரங்கன் கோவில் இருக்கு இல்லையா தேகுல, அங்கதான் போய் விளையாடிட்டு இருக்கும். அண்ணா தம்பி மூணு பேரும் அங்க ஓடி இங்க விளையாடும், இந்திரியாணி நதியில குதிச்சு விளையாடும். இப்படி எல்லா சேட்டைகளோட தான் இந்த மூணு குழந்தைகளுமே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அழகா பெருசாகிறது, ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில ஒரு குறை இல்லை, நல்ல தனம், ஆனந்தமா இருக்கா. பெரிய பிள்ளை கொஞ்சம் வயசாச்சு, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சார்கள். அதுக்கப்புறம் துக்காராமுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த அம்மா பேரே ரக்குமாயி அப்படின்னு பேரு. அழகா அவர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ஜோரா, கான்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா. அப்படி வாழ்க்கை போயின்னு இருக்கு, சகம்மா ஆனந்தமா நடந்துட்டு இருக்கு. அப்ப அப்பா சொன்னார், குழந்தைய மூத்த பிள்ளைய கூப்பிட்டார், சாவாஜியை கூப்பிட்டு, குழந்தை எனக்கு வயசாயாச்சு, இனிமேல் பேரன் தேசியோட வாழ வேண்டிய ஒரு காலகட்டம், அதனால இனிமேல் வியாபாரத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவர் சொன்னார். அப்பா எனக்கு படிச்சா அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் பாடு இப்படி இருக்கேன், திரும்பி திரும்பி சம்சாரத்தை தள்ளாதீங்கோ அப்படின்னு விட்டார். உடனே அப்பாவுக்கு புரிஞ்சு எடுத்து, இவன் சிவபெருமான் அனுகிரகத்தினால பிறந்த குழந்தை, அதனாலதான் அவனுக்கு பற்றுதல் இல்லைன்னு சொல்லி உடனே துக்காராமுக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்தார். துக்காரம் அழகா வியாபாரம் கட்டிருந்தா, ஃபர்ஸ்ட் கிளாஸா வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறார் ஜோரா. எப்பொழுதுமே பக்தியில் இருக்கிறவர்களுக்கு எல்லாமே சுலபமா வந்துடும், நல்லா ஞாபகம். நீங்க பக்தி பண்ணிட்டே வந்துடும் அப்படின்னா ஆய கலைகள் அறுபத்தாலும் சுலபமா கற்றுக்கிடலாம். பக்தி தான் அஸ்திவாரம், பக்தின்ற ஒரு அஸ்திவாரம் இருந்து கொடுத்துன்னா மத்த எதுவுமே பெருசு கிடையாது. உலகத்தில் எதெல்லாமோ பெருசு 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 சொல்றோம் பாருங்க, பக்தி தான் ரொம்ப பெருசு. அவர் எப்பொழுதுமே விட்டல் 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 நாமஜபம் சொல்லிட்டு இருக்க, வம்சத்துல அப்படியே வந்திருக்கு. அதனால எப்பொழுதும் விட்டலா பாண்டுரங்கா பண்டரிநாதா அப்படியேதான் சன் துக்காராம் இருக்கா. அழகா வியாபாரம் எல்லாம் அமக்கலமா பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப ஜோரா போயிட்டு இருக்கு. இப்ப துக்காராம் கல்யாணம் பண்ணி வச்சா இல்லையா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆத்மா வியாதியில கஷ்டப்பட்டா. உடனே அந்த அம்மா பார்த்தா, அவர் சொன்னா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, என்னால உங்களுக்கு ஒரு சுகமும் இல்லை அப்படின்னு. அவர் சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லையம்மா, எனக்கு வந்தா நீ அப்படிதானே பாத்துப்பா அப்படின்னு சொன்னார் துக்காராம். எல்லாருக்கும் அப்படி தோன்றது இல்லையே. அப்ப அவ திரும்பி திரும்பி சொன்னாள், அப்பா அம்மா முடிவு பண்ணா திரும்பி ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிருக்கிறார் தன் துக்காராம். அவர் ரெண்டாவது மனைவி பேர் ஜீஜாயி அப்படின்னு பேர், முதல் மனைவி பேர் ருக்குமாயி, ரெண்டாவது மனைவி பேர் ஜீஜாயி. அழகா குடும்பத்தை நடத்துறார், மக்களமா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள்ல அப்பாவும் அம்மாவும் காலகதி அடைஞ்சிடும், குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி வயது அச்சாச்சு, குடும்பம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தோஷமா தாயும் தகப்பனமா பாண்டரங்கன் திருவடியை அடைஞ்சிட்டான். துக்காராமால அதை ஒத்துக்கொள்ள முடியல, யதார்த்தம் தான். ஆனாலும் நல்வழி காட்டின தாயும் தந்தையும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லையா, அவன் பக்தி பண்ணப்பா பகவான் இருக்கான் இப்படிலாம் சொல்லி கொடுத்தனா கொஞ்சம் நொடிஞ்சு போயிட்டான். சரி சரி இது இயற்கை அப்படின்னு சொல்லி ஏற்றுட்டு இப்படி வாழ ஆரம்பிச்சான். ரொம்ப ஜோடா எல்லாம் நடந்துருக்கு. கொஞ்ச நாள்ல அவருடைய அண்ணியும் இறந்துட்டார்கள், சாவாஜியுடைய மனைவி இறந்தாச்சு. அவர் மனைவி இறந்த உடனே சாவாஜி பார்த்தார், சரி இருந்த ஒரு பொறுப்பும் வெட்டிதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சன்னியாசி மாதிரி இப்படி கிளம்பி போனார். பல ஊர்களுக்கு போனா கடைசியில் அவரும் பகவானுடைய கட்டியை அடைஞ்சிட்டார். இப்ப துக்காராம் இப்படி தனியா நிற்கிறார், எல்லா பொறுப்பும் இவர் தலைமையில வந்து உட்கார்ந்து. சரி பாண்டரங்கன் இருக்கான் அப்படின்னு நடத்திட்டு இருக்கான், அழகா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே மாதிரி போகாது இல்லையா, விதவிதமா மாறிட்டு இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் லட்சியம், வாழ்க்கை எந்த ரீதியில போனாலும் தெய்வம் நம்ம கூட இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. வாழ்க்கை ஒரே ரீதியில போனாலும் நம்ம பக்குவப்பட மாட்டோம். நம்ம அத்தனை பேர் இங்க வந்திருக்கிறதே பக்குவப்படுறதுக்காகத்தான், பகவான் இருக்கான்ற சத்தியம் உணர்றதுக்காகத்தான் வந்திருக்கோம். இந்த விஷயங்களை கத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்முடைய இடம் இது இல்ல, நம்முடைய இடம் வைகுந்தம். டெம்பரவரியா வந்திருக்கோம், கொஞ்ச நாள் இருக்கணும், விஷயத்தை கத்துக்கணும், தெய்வம் சாஸ்திரம்னு புரிஞ்சுக்கணும். மூட்டை முடிச்ச புத்துட்டு கிளம்பணும், மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்பப்படாது. மூட்டை முடிச்ச விட்டுட்டு போகிறது தான் வந்திருக்கோம். திரும்பி பூசி பூசா பல ஜென்மா மூட்டை முடிச்ச கட்டி கட்டிதான் இங்க வந்து உட்கார்ந்து. சத்தியம் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயம், அங்கங்க அப்படியே போட்டு டக்குன்னு அப்படி கிளம்பி போகணும். அதனால எந்த பாரத்தையும் மனசுலயோ உடம்புலயோ ஏற்றிக்கப்படாது. இன்னைக்கு இருக்கோமா, சரி பகவான் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கான், நமக்கு பொறுப்பை கொடுத்துருக்கான், நம்ம மேல நம்பிக்கை வச்சு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான், அவன் இஷ்டப்படி பண்ணணும். இப்ப பகவான் கிளம்புனா டக்குன்னு உதறிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருக்கணும். நான் போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இல்லைன்னா இவன் என்ன பண்ணுவாங்க, நிம்மதியா இருப்பாங்க. நீங்க நினைச்சிருந்தீங்களா நம்ம எல்லாம் போனா அப்படியே இருக்கும், ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் தொடச்சு போட்டு போயிட்டு அவ்வளவுதானே, என்ன பண்ண முடியும். அண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டவர் திரும்பி வரக்கூடிய உலகத்துல எதார்த்தம், நம்மளும் லைன்ல தான் இருக்கும். சில பேர் முன்னாடி போயிட்டா நம்ம எல்லாம் பின்னாடி போக போறோம். இந்த பின்னாடியில யார் முன்னாடி நமக்கு தெரியாது, சரியா? ஆக மொத்தம் லைன்ல நின்றுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இது உலகத்தினுடைய யதார்த்தம். அதனால வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும், பகவான் இருக்கான், சுகாரம் அழகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வியாபாரம் கொஞ்சம் நஷ்டத்துல திரும்ப, பல சந்தர்ப்பங்கள்ல இந்த தோல்வி நஷ்டம் தான் நமக்கு பெரிய பாடங்களை சொல்லி கொடுக்க. வெற்றி லாபம் எல்லாம் நம்மளை கொஞ்சம் வழி மாற்றி விட்டுடுறது. இந்த தோல்வி நஷ்டம் வியாதியில எல்லாம் நம்ம மனசுல ஒரு மாற்றம் வரும் பாருங்களோ, அந்த மாற்றம் சத்தியமா நம்ம நன்னா இருக்கும்போது வரவே கிடையாது. நீங்க சத்தியம் நீங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்ம ரொம்ப சௌக்கியமா இருக்கிற சமயத்துல மனசுல ஒரு வைராக்கியமும் ஒரு பெரிய நல்ல விஷயமா தோன்றதுன்னா கிடையவே கிடையாது. ஒரு அடி, ஒரு வலி, ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்தாதான் யதார்த்தம் புரியுது. அப்பதான் பூமியில காலே படுறது நமக்கு கொஞ்சம் நன்னா இருந்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த பூமியில கால் படுறதே கிடையாது. இப்படி ஒரு மதப்பிலியே அலையும், எதை பார்த்தாலும் கோபம் வரும், யாரை பார்த்தாலும் திட்டுதான் தோணும், டைமை என்ன பண்ணா வேஸ்ட் பண்ணலாம்னு தோணும். பிரச்சனை வந்துருச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கோவில் ஒரு எட்டு வைகுண்ட வழியை பார்க்கலானாலும் தோணும், ரொம்ப சௌக்கியமா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வைகுண்ட வழி போகணும், ஒரே கோவில கூட்டமா இருக்கும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு தோணும். ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, இது ஒண்ணும் சரியா போற மாதிரி தெரியலன்னா அலறி அடிச்சுட்டு 4 மணிக்கு முடிப்பு எழுந்து குளிச்சுட்டு காலங்காலால வந்து ஆழிமலை கண்ணா ஒன்றிலேயே கைகிற வைகுண்ட வழி காப்பாத்தன்னு வந்துருவாள் இல்லையா. நன்னா சௌக்கியமா இருக்கும்பொழுது 4 மணிக்கு வைகுண்ட வழி பார்த்தோம் இன்னைக்காவது தோணிருக்கா கை தூக்கி சொல்லுவோம், தோணிக்கணும் சந்தோஷம். கஷ்டமும் வியாதியும் பிரச்சனையும் தான் நமக்கு வாழ்க்கைய புரிய வைக்கிறது. பெரிய ஆசீர்வாதம் கஷ்டம் தான். வியாபாரத்துல நஷ்டம் வர ஆரம்பிச்சு கொடுத்தவருக்கு, ஆனாலும் பாண்டரங்கள் நாமத்தை விடல, அது முக்கியம். நஷ்டமோ லாபம் நம்ம கூட இருக்கிற பெரிய சொத்து நீங்காத செல்வம் பகவன் நாம சங்கீர்த்தம், அதுதான் நமக்கு பெரிய பலம். இப்ப கை உடஞ்சா கூட வாழறோம், சில பேர் கால் எடுத்துடுறா வாழறோம், ஆனா மூச்சு காத்து இருக்கு இல்லையா. அந்த மாதிரி பக்தின்றது அத்தியாவசியம். ஆமா, இன்னைக்கு வர நஷ்டம் இன்னைக்கு வர பிரச்சனைக்காக எல்லாம் தெய்வத்தை விடவே கூடாது, அதெல்லாம் கொஞ்ச நேரம் டெம்பரவரி, அப்புறம் எல்லாம் தானா மாறி போயிடும். ஆச்சரியமா நஷ்டம் வந்துடுறது. எல்லாரும் அவர் ஒரு மாதிரி சொல்றா, அவர்கிட்ட பணம் இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டாடிட்டு நஷ்டம் வந்தோடனே எல்லாரும் ஒதுக்க ஆரம்பிக்கிறார், சுக்காராம் சிரிக்கிறார். இது என்ன உலக இயற்கை, இதுதான் உலகம், இது இவ்வளவுதான். பகவான் நம்ம கூட இருக்கான்னு எப்ப தெரியுதுன்னா, ஒரு கஷ்டம் பிரச்சனை கலவை வியாதியில மட்டும்தான் நன்னாவே புரியறது. பல சந்தர்ப்பங்கள்ல பல பேருடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு அப்பதான் தெரியறது. நம்ம எல்லாருமே எல்லாருடைய முகமுடிய தான் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம யாரும் ஒருத்தருடைய முகத்தையும் ஒழுங்கா பாக்கிறது. நம்ம பல பேரை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, அதுல 99% ஜனங்கள் எல்லாருமே முகமுடிய போட்டுட்டு தான் நம்ம கிட்ட பழகிறோம். முகமுடி வெள்ள அழகாத்தான் இருக்கு, எடுத்தோம்னா தான் பயங்கரமா இருக்கு. இந்த உள்ளுக்குள்ள இருக்க பயங்கரம் நமக்கு தெரியாம இருக்கு பாருங்கோ. இது ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, தெய்வம் இவ்வளவுதான் இப்படி போய் நம்பின்னு இருக்கியே, இது இவ்வளவுதான், இதை போய் பெருசா கொண்டாடி இருக்கியேன்னு யதார்த்தத்தை நம்ம மரமண்டையில உரைக்க வச்சுக்கல, இல்லாட்டி உரைக்கிறதே கிடையாது நமக்கு. சுகாரம் பார்த்தா யார் எப்படி இருந்தாலும் இல்லைனாலும் என் பாண்டுரங்கள் என் கூட உண்டு, எனக்கு இருக்கா, ரொம்ப தெளிவா இருந்தா தீர்மானமா அழகா அப்படி பண்ணிட்டு இருக்கார். வியாபாரம் எல்லாம் நஷ்டமாகிறது. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாலு மாடுகளோட அழகா வியாபாரம் பண்றதுக்கு போறார். நாலு மாடுகள் மேலையும் தானியம் மூட்டை ஏற்றிட்டு வியாபாரத்துக்கு போறார். போற வழியிலேயே மூணு எருது மாடு செத்து போயிடுச்சு, நஷ்டம். சரி, எல்லாம் நன்மைக்கு அப்படிதானே, ஏதோ ஒரு நன்மை இருக்கு, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சொல்லுவோம் நினைப்பது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு அப்படின்றோம், நல்லதுதான். ஏன்னா கிருஷ்ணன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கான், அது நமக்கு ஏத்துக்க முடியலன்றது வேற விஷயம். நமக்கு நல்லது நடக்கணும், அதானே முக்கியம். நம்ம சந்தோஷம்னு பல விஷயங்களை அடுத்தவர்களை பார்த்து தீர்மானிக்கணும். அடுத்தவர்களை பார்த்து தீர்மானிக்கக்கூடிய விஷயமே கிடையாது சந்தோஷம்ன்றது. நமக்கு எது சந்தோஷம்ன்றது நம்மை விட தெய்வத்துக்கு ரொம்ப நல்லா தெரியுது, நன்னா ஞாபகம். அதனாலே நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா தானாவே நாட்டை கட்டுப்படுத்தணும் தோன்றதா இல்லையா? வியாதியே வரணும்னு சகத்தியம் மேலிக்கு, அவ்வளவுதான், வேற வார்த்தையை சொல்லப்படாது. அதுக்கு மேல என்ன சொல்றதே தெரியும், அவ்வளவு எல்லாம் சாப்பிட்டுருக்கும். இப்போ பகவான் பார்த்து பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நமக்கு புரிய வைக்கணும், நன்னா புரிஞ்சுக்கோங்க. அழகா அந்த மூணு மாடு செட்டு போயிடுது. சரி, எப்படியும் என் பாண்டரங்கன் துணைக்கு நிக்கணும். ஒரு நஷ்டம் வந்துடுதா, அப்ப பாண்டரங்கன் தோளோட தோளா நிக்கணும். ஒரு கஷ்டம் வந்துடுதா, பாண்டரங்கனோட தூக்கிட்டு போனான், கவலையே படாதீங்க. பாண்டரங்கன் இருக்கான் சந்தேகமே வேண்டாம். ஆனா பல சந்தர்ப்பங்கள்ல கஷ்டம் பிரச்சனை தான் நம்ம அப்படியே ஒரு உழுக்கி எடுத்துடுறது. அந்த சமயத்துல தெய்வம் சத்தியமா நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கை பாதையை நல்வழி திருப்பறது, சந்தேகமே வேண்டாம். மூணு மாடு இறந்து போயாச்சு, கூட வந்தவர்கள்லாம் இவரை விட்டுட்டு போயிட்டான். இவர் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் பகவன் நாம சங்கீர்ணம் இருக்கு இல்லையா? யார் வந்தா யார், யாரோட நாம வந்தோம் சொல்லுங்க. என்னமோ இங்கேயோ இருந்தோ என்னவோ இருந்தோ அம்மாவோட கர்ப்பத்தை பிறந்தோம், பல பேரோட பழக்கமாச்சு, அவ்வளவுதானே. எந்த அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து வந்து உலகத்தை பழகின்றோமோ அந்த அம்மாவே நம்ம விட்டுட்டு போயிடுறான். அவளுக்கு வயசாகிடுச்சு, அவளுக்கு போக வேண்டிய காலம் வந்து அம்மாவே போயிடுறான். நமக்கு உலகம் பழக்கமே அம்மாவை கொண்டுதான், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே பழக்கம். நீங்க உலகத்துல எத்தனை பேர் வேணா வசதியா சொல்லும் போல, இன்னைக்கு இவள் 50 வருஷமா தெரியும், 35 வருஷமா தெரியும் சொல்லும் போல, அதை விட 9 மாசம் ஜாஸ்தியா உங்களோட உங்க அம்மாவுக்கு நன்னா தெரியும், நன்னா ஞாபகம். நீங்க உலகத்துல அப்பா கூட பிறந்ததுக்கு அப்புறமா தான் சரியா, அப்பாவோட சீனியர் அம்மா தான். உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் எல்லாரை விட ஒரு 9 மாசம் எக்ஸ்ட்ரா பந்தம் இருக்கு, நன்னா ஞாபகம். உங்க வயசு எத்தனையோ அதுலேருந்து ஒரு 9 மாசம் கூட்டிக்கோங்க, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் உள்ள சம்பந்தம். அதை விட பல கோடி கூட்டிக்கோங்க, உங்களுக்கும் பாண்டரங்கனுக்கும் உள்ள சம்பந்தம் நன்னா, பல கோடி அத்தனை கோடி ஜென்மா பாண்டரங்கனுக்கும் நமக்கும் நிரந்தர சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் பாண்டரங்க வைபவம் நான் சொல்றேன், நீங்க கேட்டுருக்கு. நமக்கு சம்பந்தம் இல்லாத யாரை பத்தியோ பேசல, நமக்கும் பாண்டரங்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய லிங்க் இருக்கு. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்றா இல்லையா? அதனாலதான் பாண்டரங்கன் இப்படி வந்து நம்மளை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கான் அப்படின்னா, என்னமோ ஒரு பெரிய பிளான் பண்ணி தான் இத்தனை தடவை தொடர்ந்து பாண்டரங்க விஷயமாவே சொல்ல வச்சுருக்கான் அப்படின்னா, பாண்டரங்கன் அத்தனை விசேஷமானவன். அவர் தைரியமா நாமக்கலம் பண்ணிட்டு இருக்கார், தனி காட்டுல மாட்டி விட்டார், எல்லாரும் கூட வந்தவாள்லாம் விட்டுட்டு போயிட்டான். யாரும் கிடையாது, இவருடைய மாடு, இவர் கொண்டு போன சாமான் அது இருக்கு. உட்காந்து என்ன பண்ண முடியும், பாண்டரங்கா பண்டரிநாதான் பஜனை என்ன வேணா வருதமே, பஜனையை மட்டும் விடாதீங்க, நாமஜபம் சொல்றத விடாதீங்க. நான் அப்படி ஆயிட்டேனே, இப்படி தனியா நிக்கிறேனே, புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்க புலம்பெல்லாம் கொண்டு குப்பத்தொட்டியில போடுங்க. அவ இவ்வளவு தூரம் பண்ண, அவ யாரும் கண்டுக்கல, இன்னைக்கு நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன், யாருக்காவது அக்கறை இருக்கா? அதான் அக்கறை இல்லைன்னு தெரியிருக்கணும். அப்படி அக்கறை இருக்கா, நீங்களே புலம்பிருந்தீர்கள். அக்கறை இல்லைன்னு கண்ணுக்கு எதிர்க்க பட்ட வர்த்தனமா தெரியறது. அப்ப யாருக்கு அக்கறை, யாருக்கு நம்ம மேல அக்கறை இருக்கோ அவளை பிடிச்சிக்க வேண்டியதுதானே. பாண்டரங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கான், அவனோட காதல் நம்ம எப்ப புக்கா ஓடி வரலான்னு காத்துட்டு இருக்கான். எங்கிருந்தோ வந்தான் சொல்றாரு பாரதியார், ஓடி வருவான். இங்கவனை யான் தரவே என்னதெல்லாம் செய்து விட்டது, என்ன பண்ணிருக்கேன் தெரிஞ்சு ஓடி வரானே, சத்தியம் ஓடி வரான். அவன் காதல் நமக்காக ஓடி வர்றதுக்காகத்தான் இருக்கு, அவன் கைகள் நமக்கு உதவி பண்றதுக்காகத்தான் இருக்கு, அவன் கண்கள் நம்மளை பாக்குறதுக்காகத்தான் இருக்கு, அவன் வாய் நம்மளோட பேசுறதுக்காகத்தான் இருக்கு, அவன் காதுகள் நம்ம பண்ற பிரார்த்தனையை கேட்கறதுக்காகத்தான் இருக்கு, அவன் மனசு நம்மளை யோசிச்சுட்டே வேற என்ன வேணும். இது கேரண்டியா, சந்தேகமே வேண்டாம். ஒரு பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு இருந்தார் பாண்டுரங்கா அப்படின்னு, கதியா நிக்கிறேன் ஆனா நீ கதியா இருக்காய் அப்படின்னு பஜனை பண்ணிட்டு இருந்தா. அப்ப யாரோ வழியில வந்தார், யாருப்பாது காட்டுற வழியை மறிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது, வழிக்கீழ மூட்டை எல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சத்தம் போட்டான். அவர் கையை கூப்பினார், நான் தாங்க வியாபாரத்துக்காக கிளம்பினேன், மூணு எருது மாடு சுத்து போயிடுச்சு, கூட வந்தவாள்லாம் போயாச்சு, தனியா இருக்க இந்த மாட்டு மேல இந்த மூட்டையும் கீழே விழுந்துருக்கு, தனியா தூக்கி வைக்க முடியாது, அதனால உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி வந்த ஆளு அழகா அந்த மூட்டையை தூக்கி அப்படி மாடு மேல வந்து ஆஜவான் பகவான் இருக்கிறாள் மாட்டு மேல தூக்கி அப்படி வச்சா. சரி எந்த ஊர் போகணும் அப்படின்னு சொன்னார், தேவு போகணும், தேவு தானே நான் கொண்டு விடுற வாங்கும் அப்படின்னு. இல்லையா இந்திரயாணி நதியில வெள்ளப்பெருக்கா இருக்கிற மழை ஜோடு பெய்யறது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கூட வாங்குவோம் அப்படின்னு. சரி பாண்டங்கன் யாரோ வழிபோக்கன் அனுப்பியிருக்கா பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டத்து நடுவில் இது ஒரு நல்லது இருக்கு. யாரோ ஒருத்தர் நமக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் வந்து ஒத்தாசை பண்றா இல்லையா, நம்ம எதிர்பார்க்கிற ஒத்தாசை எல்லாம் கூட இருக்கிறவா பக்கத்து இருக்கிறவா கிட்ட கிடைக்கிறதே இல்லை, சம்பந்தமே இல்லாதவா தான் தேடிண்டு வந்து உதவி பண்றோம். அது ஏண்டா பண்றான்னா, நம்ம பண்ற பக்தி நாம ஜபம் யாரையோ கொண்டு வந்து நமக்கு உதவி பண்ண வைக்கும், அதான் பகவத் கிருபை. நல்லா ஞாபகம், நம்ம நம்ம கூட இருக்கிறவாழ எதிர்பார்க்கிறோம் நம்புறோம். திரௌபதிக்கு யார் கஷ்டம் கொடுத்தது, கூட இருக்கிறவா தான், வெள்ளேந்து யாரோ வந்து கஷ்டம் தான் கொடுக்கவே இல்லை, யாரா உதவி பண்ணதுன்னா பகவான் தான் ஓடி வந்து உதவி பண்ண. அப்ப நல்லா ஞாபகம், பகவான் உதவி பண்றதுக்கு காத்துன்னு இருக்கான், உங்க ஜாதியோ உங்களுடைய நிலைமையோ பாக்குறதே இல்லை, ஐயோ உதவி பண்ணணும்னு ஓடி வரான், ஓடி வரான். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் நல்லா ஞாபகம், உங்களுக்குன்னு ஒரு உதவிக்கரம் இருக்கு, பாண்டனுடைய கைகள் நம்மளுக்காக என்னைக்குமே இருக்கு, சந்தேகமே வேண்டாம். எந்த ஒரு நஷ்டத்திலையும் கவலையிலையும் பிரச்சனையிலையும் பகவான் இருக்கா இருக்கா இருக்கா. பிரகலாதன் கூட இருந்தா இல்லையா, பிரகலாதனை காப்பாத்தின பகவான், திரௌபதிக்கு அனுகிரகம் பண்ண பகவான், கஜேந்திரனை காப்பாத்தின பகவான், நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, பாண்டுரங்கா புவனசுந்தரா அகில குரு பகவன் நமஸ்தே, பாண்டுரங்கா புவனசுந்தரா ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. சத்தியமா வருவான், சத்தியமா வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. இவர் நினைச்சார் பகவான் எனக்கு ஆள் அனுப்பிட்டார், அழகா வந்தா இந்திரியான் நதிக்கிற வெள்ளம் கரபுரண்டு ஓடிட்டு இருக்கு, உடனே அதை வழி போக்குன்னு சொன்னா ஒரு நிமிஷம் இருக்கும் அந்த பக்கம் நான் போய் பாத்துட்டு வரேன். அப்படி போனா போயிட்டு துக்காராம கூப்பிட்டான், இந்த பக்கம் கொஞ்சம் மேடா இருக்கு, இப்படி முட்டிக்கால் அளவுதான் ஜலம், மிஞ்சி மிஞ்சி போனா இடுப்பளவுதான் ஜலம் இருக்கும், இதுல போயிடலாம் அப்படின்னு. உடனே சரி எனக்கு வழி தெரியாது, நான் முன்னாடி போறேன், என் பின்னாடி நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த வழிபோக்கன் முன்னாடி போறான், பின்னாடியே துக்காரம் அழகா போறான், துக்காரம் பெண்கள்ல கண்ணீர், அழகா இடுப்பளவுதான் ஜலம் இருக்கு, பாண்டுரங்கா இந்த பாவக்கடல் இடுப்பளவுதான் சொல்லியப்பா, அந்த மாதிரி இந்த இவ்வளவு பெரிய வெள்ளத்துல கூட இந்திரயாணி நதியில இடுப்பளவுதானே தண்ணி இருக்குன்னு சந்தோஷமா நடந்துருக்கா, அழகா நடந்துருக்கா. இப்ப ஜோரா ஒரு மின்னல் அடிக்கிறது, ஆழி போல் மின்னி வலம் புரி போல் நின்ற திருந்து தாழாதே சார்ந்தும் உதைத்த தரமழை போல், ஜோர மழை பெய்யறது, நன்னா மின்னல் வெட்டுறது, இடி இடிக்கிறது, அந்த மின்னல் வெளிச்சத்துல முன்னாடி போற வழிபோக்கனை அவர் பார்க்கறா, இடுப்புல கைய வச்சுட்டு நடந்துருக்கான், நல்லா பத்லாசா ஒரு பட்டு பீதாம்பரம் கட்டிருக்கான், நல்லா சுருள் சுருளான கேசம் அப்படி தோல் அப்படி சுருண்டு விழுந்துட்டு இருக்கு, தலையில அழகா ஒரு கிரீடம், காதல மகர குண்டலம், இடுப்புல கைய வச்சுட்டு முன்னாடி போயிட்டு இருக்கா, துக்காரங்க தூக்கி வாரி போடுறது, ஹே பாண்டுரங்கா அப்படின்னு கத்தினா. வழிபோக்கன் திரும்பி பார்த்த, என்னாச்சு அப்படின்னா, பார்த்தா சாதாரண வழிபோக்கனா இருக்கும், இல்ல ஒண்ணு இல்ல நீங்க போகும்போது, இல்ல ஏதாவது ஆச்சா, ஒண்ணு இல்ல, இல்ல கூப்பிட்டே இல்ல நான் பாண்டுரங்கிட்டோம் அப்படியா, சரி போயிட்டு இருக்கேன். இவருக்கு ஒண்ணும் புரியல, ஒரே சந்தோஷம், பாண்டுரங்கனா பாண்டுரங்கனா எனக்கா இவ்வளவு நஷ்டம், இவ்வளவு கவலை, எருது சென்று போயாச்சு, வியாபார நஷ்டம், என்ன பாண்டுரங்கன் முன்னாடி போறான், இதுக்காக எவ்வளவு வேணா நஷ்டப்படலாமே, எவ்வளவு வேணா இழக்கலாமே, நமக்கு முன்னாடி பாண்டுரங்கன் போறான் வழி காட்டுறானா, உலகத்தையே நஷ்டப்படுத்தலாம், உலகத்தையே விட்டு தள்ளலாமே, வேற என்ன வேணும், வாழ்க்கை என்ன பெரிய நஷ்டம், என்ன பெரிய கஷ்டம், இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு நஷ்டமும் இவ்வளவு வியாதியும், இத்தனை பெரிய வாழ்க்கை எதுக்கு வாழும்? இன்னைக்காவது ஒரு நாள் பிரத்யக்ஷமா தெய்வத்தை பார்த்துடணும் தானே. எத்தனை அடி, எத்தனை அவமானம், எத்தனை வியாதி, எத்தனை அசிங்கம், எத்தனை நஷ்டம், இத்தனையும் பார்த்துட்டு என்னத்துக்கு வாழணும்? அப்படின்னா ஒரு நாளாவது தெய்வத்தை இந்த கண் கொண்டு நன்னா பார்த்துடணும். சத்தியமா பார்ப்பேன், சந்தேகமே வேணும். பட்ட வேதனை, பட்ட வலி, பட்ட அவமானம் அத்தனையும் பாண்டங்க திருவடியில போடுறோம். பாண்டங்க நான் என்னெல்லாம் அனுபவிச்சேன், எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிடும், அத்தனையும் திருவடியில போட்டுடுறேன். நீ எதை வேணா எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு உன் தரிசனத்தை மட்டும் கொடுத்து. அதுதான் வாழ்க்கையில இதுக்கு மேல வேற ஒண்ணும் பாக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணுமே இதுக்கு மேல எதுவுமே வசதி கிடையாது. தெய்வத்தை பிரத்யக்ஷத்துல பாக்குறத விட வசதி உண்டா? அவன் தானே ஆனந்த ஸ்வரூபன், அவன் தானே எல்லாருக்காட்டும் பெரியவன். அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை பார்த்தாச்சுன்னா உலகம் ஒரு தூசி, அவ்வளவுதானே, உலகம் ஒண்ணுமே இல்ல. பகவான் ஓங்கி உலகளந்த உத்தமன் வராகமூர்த்தியா வந்த போது இந்த பூமி வராகமூர்த்தியோட பல்லெடுக்கல இத்தோண்டு ஒட்டின் இருக்கு. அந்த பூமியில நம்ம ஓரத்தை ஒட்டின் இருக்கோம். அந்த தெய்வத்தை நம்ம பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நஷ்டமாவது, கவலையாவது, பிரச்சனையாவது, எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கணம் தூக்கி வாரி போட்டது, திரும்பி முன்னாடி போயிட்டு இருக்கான், சாதாரணமா போயிட்டு இருக்கான். திரும்பி ஒரு பளிச்சின ஒரு மின்னல், சக்கர பார்த்தா நான்கு திருக்கைகளோட சங்கு சக்கரம் வச்சு நடந்துட்டு இருக்கான். ஹே பண்டரீநாதா அப்படின்னா திரும்பி நான் என்ன ஆச்சுன்னா, சக சாதாரணமா இருக்கான் வழிபோக்கன் மாதிரி. என்ன ஆச்சுன்னா, இல்ல பண்டரீநாதனை கூப்பிட்டேன். அப்படியா, என்ன கூப்பிட்டேரோன்னு நினைச்சேன் அப்படின்னு. நீங்க யாரு? பண்டரீநாதன் அவசியம், என் பேர் பண்டரீநாதன் தான், எங்க அப்பா அம்மா வச்ச பேர் அப்படின்னு. அப்படியே ஒன்றும் புரியல, அது ஒரு சுக அனுபவம். இது தெய்வமா இல்லையான்றது ஒரு ஆனந்தம். இப்படி நடக்கிறதுக்குள்ள திந்திரியானி சின்ன நதி தான், ரொம்ப அகலம் எல்லாம் கிடையாது. நம்ம தாமிரபரணி தூண்டு தானே, ரொம்ப அகலம் கிடையாது. பாருங்க, ஒரு சரையும் மாதிரி கங்கா மாதிரி அகலம் கிடையாது தாமிரபரணி எல்லாம். இத்தூண்டு தூண்டு தானே இருக்கு. இந்த மொரப்பநாதுல இருந்து வல்லநாடு இப்படி நடந்தே போடுவான். அந்த மாதிரி சின்ன நதி தான் திந்திரியானி நதி. இப்படி அழகா அது போற அதுக்குள்ள திந்திரியானி நதியை கடந்தாச்சு. இந்த மழையில சொத்தமா நனைஞ்சிட்டு இருக்கா, வெளியில மழை நனையிறது, உள்ளுக்குள்ள பாண்டங்க தரிசனம் நனையிறது, ஒரே ஒரு குதூகலம். வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு குள்ள குளிர குடைந்து நீராடிந்து அப்படியே போயிட்டு இருக்கார். அப்படியே புத்தி பேதரிச்சா மாதிரி ஆனு போயிட்டு இருக்கா. சுகானம் தெரியவே இல்லை, கண்கள்ல கண்ணீர் வழிகிறது, மயிர்காதல் குத்திட்டு நிக்கிறது, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். வீட்டுக்கு போனா என்ன பண்ண போறோம், பொண்டாட்டி சண்டை போடுவாள், ஒன்னும் மனசுல ஏறவே இல்லை. தெய்வத்தை பார்த்த பிறகு இப்பெல்லாம் நிறைய பேர் பயப்படுறவாள் குடிச்சிட்டு போயிடுவா வீட்டுக்கு. குடிச்சிட்டு போயிட்டா வச்சுக்கவங்களை யாரும் பேச மாட்டாங்க, குடிக்காரங்கிட்ட வாய் கொடுப்பான், அவன் அவன் பாட்டுக்கு பேசிட்டே இருப்பான். அந்த மாதிரி பக்தா கிட்ட வாயை கொடுக்க முடியாது. ஏன்? நான் கிருஷ்ணனை குடிச்சிருக்கான் சௌக்கியமா, திபத பாகவதம் அப்படின்ற இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணநாமத்தை குடிச்சாச்சுன்னா அப்படி ஒரு திமுரு வரும் தெரியுமா, பாத்துருவோம் அப்படின்னு. அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி நீர் வாணி நின்று வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே அப்படின்றார் பாரதியார். என்ன பெரிய பணக்காரனா அப்படி அந்த சமயத்தை சொன்னாலும் பரவாயில்ல, சாப்பிடறதுக்கே வழி கிடையாது, இவரை பிடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்காரன் அலைஞ்சிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே, உச்சி நீர் வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையும் என்ன வார்த்தை. அப்ப ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சக்தி மனதில் உறுதி வேண்டும். அந்த உறுதி வேணும். பாத்துருவோம் என்ன ஆயிட போறது, இப்படியும் நடந்து போயிட்டே இருக்காரு. அழகா பார்த்தாச்சு, நேர இவர் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து விட்டுடா வழிபோக்கன். வழிபோக்கன் சொல்றான், அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, இவன் யாரு இங்கே இருந்தா எப்படி இவனுக்கு வீடு தெரிஞ்சது? அப்புறம் ஒரு நிமிஷம் நான் போய் மாட்டை கட்டிட்டு வரேன் அப்படின்னு. அப்படியே ஒரு அர்த்தமா சிரிச்சுட்டான். அவர் உள்ள போனார், மாட கட்டி பாக்குற தூரத்தை அவன் போயிட்டு இருக்கான். தூரத்தை போகும்பொழுது பட்டு பீராம்பரத்தோட அவள் இடுப்புல கைய வச்சு ஜம்மன் நடந்தான். ஐயா அப்படின்னு கூப்பிட்டா, ஒரு கணம் திரும்பினா சாக்ஷா பாண்டு ரங்கனே நின்று ஒரு கணத்துல சுக்காரம் அப்படி கைய கூப்பிடா, ஐயோ பிரபுவா, என் பத்து எனக்கு முன்னாடி ஒரு நாலு அடிக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாரு, ஓடி போய் பிடிச்சிருக்கலாமே, கட்டி பிடிச்சிருக்கலாமே, தெரியாம போயிடுது, கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுது, மாண்டரங்கா பண்டரிநாதா ஹே பிரபோ விஜலா விஜோபா ரகுமாயிபதி அப்படின்னு கத்தினார். பகவான் சிரித்தான், அடுத்த கணம் மரணம் செஞ்சான். என்ன பண்றதே புரியல அந்த மழையில ஆட்டம் போட.
பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா. சத்குருநாதா பாண்டுரங்கா சஜ்ஜனரசிகா பண்டரிநாதா.
ஒரு அப்படியே பாட்டு பாடி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்கா. அந்த சதயத்துல அப்படியே அந்த பாண்டன் நிக்கிறான். பீதாம்பரம் கட்டிந்து கொழுக்கு முழுக்குன்னு இவரை பார்த்து சிரிச்சுட்டு, நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை அப்படின்னு. அந்த நஷ்டம் தெரியல, மூணு எதிர் மாறி செத்து போனது தெரியல, நாளைக்கு கடைக்காரன் வீட்டு வாசல் வந்து நிப்பானேன்னு பயம் இல்லை, கவலை இல்லை, லோக அவமானத்தை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அந்த தெய்வத்தை பார்த்தாச்சுன்னா அதுல அனுபவம் எல்லாம் அவன் தானே பார்த்துக்கிறான்னு மனசுல அப்படி ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்ப வந்து ஒரு பைத்தியமா இருந்தா நடந்துப்போம், இது தப்பு கிடையாது, உலகத்தினுடைய நியதி. இப்படி ஆடி பாடின்ற கார் அந்த பாண்டங்க அழகா சிரிச்சான், டக்குன் மறைஞ்சுட்டான். ஆனா மனசு முழுக்க நினைஞ்சிருக்க, ஐயோ என் பாண்டங்கன் வந்தா, எனக்கு வழிகாட்டுறதுக்கு வந்தா, காட்டுல நான் தனியா இருந்தேன், யாருமே இல்லை, என் பாண்டங்கன் வந்தான். அப்பதான் அவர் யோசிக்கிறார், எப்படி இந்திரயாணி நதியை கடந்து வந்தேன், அவ்வளவு ஜலம் இருக்குமே, ஆனா இந்திரயாணியில வெள்ளம் வந்தா கிராஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுதே பாக்குற இந்திரயாணி நதியிலேருந்து விருன்னு ஒரு சக்கரம் கிளம்புறது. பகவான் தன்னுடைய சுரசன சக்கரத்தாழ்வார இந்திரியாணி நதிக்குள்ள தண்ணிக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல தன் துக்காராம அழிச்சிட்டு போயிருக்கான். இப்படி பாக்குற இந்த சக்கரம் அப்படியே சுவாமிட்டு மேல போகிறது. அந்த மேல பகவான் நிக்கலாம், கையில சக்கரத்தை வாங்க டக்குன்னு மறந்து போயிட்டான். தூக்கி வாரி போட தன் துக்காராமுக்கு, ஏ பிரபு, சுரசன சக்கரத்தாழ்வார பிரிட்ஜ் மாறி வச்சு என்ன கடத்தி அழிச்சிட்டு வந்தியோ அப்படின்னு கதறினான். சத்தியமா பகவான் நம்மளை காப்பாற்றணும்னு எத்தனை விதமான பிரயத்தனம் தெரியுமா பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவோ கஷ்டங்கள்ல நம்ம சொல்லுவோம், எப்படியோ கடந்து வந்துட்டேன், இப்ப நினைச்சாலும் அப்பா அப்படின்னு. அப்ப பெருசா எப்படி பாதிக்காம கடந்து வந்தோம் அப்படின்னா, அந்த அந்த கஷ்டத்தினுடைய ஆழம் நிறைய இருக்கு பாருங்க, அதை கரெக்டா இடுப்பளவு கொண்டு வந்து வச்சுட்டு நம்மளை பகவான் அப்படி கடத்தி கொண்டு வந்துடும். இல்லாடி பல கவலைகள் நம்மள அப்படியே மூழ்கடிச்சிடும். நமக்கு தெரியாமலேயே பகவான் அந்த இடுப்பளவுக்கு மட்டும் அந்த கவலை வரா மாதிரி அதானே பாண்டங்க, இடுப்பளவை தாண்டி ஒரு கவலையும் நம்மள பாதிக்காது. பாண்டங்களோட தூக்கி வச்சுட்டுறோம், இந்த இடுப்பளவை தண்ணீர் அப்படியே அழிச்சுட்டு போற மாதிரி. இந்த குழந்தைகள் எல்லாம் அப்பா அம்மா எல்லாம் இதுல நதியில் அழிச்சு போனா சொன்னா அதுக்கு இறங்கி நடக்கணும்னு ஆசையா இருக்கும். அப்பா அம்மா நம்ம தூக்கிப்பா, அது நடக்கிற மாதிரியே உள்ள காலம் ஆட்டிட்டு இருக்கும், இது நடக்கவே இல்லை நதியில. ஆனா அது அப்பா அம்மா பிடிச்சிட்டு இருப்பான், நான் நடக்கிறேன் அப்படின்னு இவ்வளவு கஷ்டமே இல்லாம உலகத்தை எனக்கு தெரிஞ்சு நான் எப்பயோ சிம் பண்ணிருப்பேன்டா அப்படின்னு. சத்தியம் அந்த மாதிரி பெரிய பெரிய கஷ்டங்கள்ல கவலைகள்ல தெய்வம் நம்மள தாங்கிடுறது, நம்மளை மூழ்க விடாது. அதனாலதான் நீங்க தைரியமா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன்னா சுவாமி அப்படி கை கொடுத்து தாங்கிட்டு இருக்கா. தன் துக்காராம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பஜனை பண்ணிட்டு இருக்கா. என்னடா அது இந்த மனுஷனோட பஜனை கிடக்க கேட்கறதேன்னு வெளில வந்தா ஜீஜாயி ஒருபாடு கை ஆட்டிட்டு மாண்டாங்கா பண்றேன் பஜனை. அவள் கோபமான கோபம், இவரை வியாபாரம் பண்ண சொன்னா எங்கேந்து வந்தாருன்னு தெரியலையே. அவர் பிடிச்சு உழுக்கி கேட்டார், என்ன ஆச்சுன்னா, பாண்டங்கன் வந்தான் பார்த்தாமே இங்க வந்தான் அப்படின்றாரு. அவருக்கு ஏற்கனவே கோவம், இந்த ஆள் பாண்டங்கா பண்றீங்கதான் சொல்லியே ஒரு வேலையும் உருப்படியா பண்றதில்லை. அவன் வேற வந்துட்டானா, வீட்டுல இருக்கிற நாலு பேருக்கு சோத்துக்கு வழியை காணும், அவன் வேற ஒரு ஆளா அப்படின்னா துக்காரம் புஷன் ஆயிடுச்சு. இப்படி பாவம் அந்த ஆனந்த கூத்தாடிங்கிறதாருக்கும், அப்பதான் யதார்த்தத்துக்கு வந்தார். எங்க போன என்ன ஆச்சியா வந்தீங்க அப்படின்னா, இல்ல போற வழியில மாடல்லாம் செத்து போச்சு, அதுவும் போச்சா அப்படின்னா, கூட வந்தவா அவன் முன்னாடியே விட்டுட்டு போயிட்டான், அவாலும் போயிட்டாளா, நீங்க எதுக்கு ஆத்துக்கு வந்தேன் அப்படின்னா அப்படி கேட்டுட்டா. அதான் உலகம், அவசரம் எப்படி பாக்குற துக்கார் அவங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இப்படி பார்த்தார், ஆனா அப்படி சிரிக்கிறார், இல்ல வரணும்னு தோணிட்டு அதனால வந்தேன் அப்படின்ற குழந்தை மாதிரி இப்படி முறைச்சா. அடுத்து என்ன பண்றதா உத்தேசம், அதை கூட முக்கியமா சொல்றேன். நான் காட்டுல தனியா இருந்தேனா, உடனே கேட்ட அப்பான்ற வந்தானா, வயிறு காட்டினானா, நதியை கடந்து விட்டானா, வீட்டு வாசல கொண்டு விட்டானா, ஐயோ உனக்கு கரெக்டா தெரிஞ்சிருந்த அப்படின்னா. இவளுக்கு வந்ததே இந்த பைத்தியக்காரன் மனுஷன் என் தலையில கட்டி வச்சுட்டாளேன்னு கதறான். ஆனா சத்தியத்தை தான் சொன்னான். உலகம் என்ன நினைச்சிருக்குன்னா துக்காரம் பைத்தியம் ஆயிட்டார், அப்ப அவருக்கு எல்லாமே இப்படிதான் தோன்றதுன்னு இவன் நினைச்சுட்டாரு. அப்படிதான் உலகத்துல பக்தானுடைய விஷயங்கள் பைத்திய மாதிரி தோணும். சில பேர் முட்டாள் மாதிரி நடந்துப்பா, அது நல்லது மாதிரி தோணும். இது உலகத்தினுடைய சுபாவம். இப்படி பார்த்தா தலை அடிச்சுட்டு உள்ள போயிட்டான். சுக்காரம் இதை நினைச்சு 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 அசந்து போற அடுத்தாரு. அதுல துக்கம் விசாரிக்க வந்துட்டான். சுக்காரம் வரவாகிட்டுலாம் சொல்றாரு, நீ ஆதி பாண்டரன் வந்தான், எனக்கு வழி காட்டினான். எல்லாரும் தலையில கை வச்சுட்டான். இந்த மனுஷன் எங்கேயாவது கொஞ்சம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்தா தேவல. சத்தியத்தை அவர் சொல்றார், பிரத்யட்சமா பாண்டவனை பார்த்துருக்கார். ஆனா உலகம் அதை நம்பறதுக்கு தயாரா இல்லை. தெய்வம்னா கோவில் இருக்கணும், அவ்வளவுதானே. அது எதிர்க்க வருன்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு சொல்லணும். திரௌபதி வந்து காப்பாத்தினான்னா கேட்கிறோம், பிரத்யட்சமா எனக்கு வருவான் எத்தனை பேர் நம்பிக்கை நம்பிக்கை வேணும். அழகா துக்காராம் சொல்றா, யாரும் ஒத்துக்கல. இப்படி ஆசை திரும்பி கொஞ்ச நாள்ல அழகா வியாபாரம் பண்றதுக்கு திரும்பவும் கிளம்புறேன். அழகா மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் கிளம்புற. அவர் மனைவி சொல்றா, இந்த பாண்டரங்கன் கூப்பிட்டான், வழியில வந்தான்னு எதையான உடனே கொட்டாதீங்க. போனோமா வியாபாரத்தை பண்ணோமா லாபத்தோட வந்தா தான் சோறு. உங்களை நம்பி பல ஜீவன் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் தலைய தலைய ஆட்டினார். கூட வந்தவரெல்லாம் சொன்னா, ஹே துக்காராம், வியாபாரம் பண்ண பழகிக்கோ, சும்மா எவ்வளவுதாலும் பாண்டரங்கா பன்றினாரன் கடந்து அலையாத, வாழ்க்கையை வாழற வழிய பாரு, எல்லாம் வயசான காலத்துல பாத்துக்கலாம். இதெல்லாம் அறிவுரையும் சொல்லிட்டு இருக்கா இல்லையா. இப்பயே எனக்கு பக்தி, இப்பயே பக்தி பண்ணி என்ன பண்ண போற, பக்தி பண்றது நன்னா இருக்கிறதுக்காகத்தான். இது ஆஞ்சு ஓஞ்சி வயசானவருக்கு பண்றதுக்கு எனக்கு அவசியம் இருக்கு. நன்னா இருக்கும் பொழுது பண்றதுக்காகத்தான் பக்தி. நன்னா இருக்கும் பொழுது பண்ணாதானே வாழ்க்கை புரியும். அழகா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவர் ஒன்னும் கேட்கல, அவர் பாடு பக்தி பண்ணிட்டு இருக்கா. ஜோரா போறார், ஆச்சரியமா ஒரு ஊருக்கு போறார். அழகா மிளகாவெல்லாம் எடுத்துட்டு போறார் பலேகாட் அப்படின்னு நடக்கும். சில இடங்கள் இடம் பேர் மாறு வச்சுக்கோங்களேன். எல்லாமே பூனா பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்கள் தான். அழகா அந்த கிராமத்துக்கு போறார். அங்கே போனா அழகான ஒரு சிவன் கோவில். இந்த சிவன் கோவில் வாசல்ல அந்த மூணு மூட்டையும் மிளகாவையும் பிரிச்சா. சிவபெருமான் அழகா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணா. வியாபாரம் நல்லபடியா நடக்கணும், புது ஊருக்கு வந்திருக்கேன், எல்லாம் ஜோரா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுருந்தார். அழகா வந்தா அதுக்குள்ள ஊர்ல ரெண்டு பொம்பளைகள் வந்தா, என்ன விலை அப்படின்னா மிளகா. வருஷம் உங்களுக்கு தான் விலை தெரியுமே அப்படின்னுட்டா. உடனே வருஷம் எங்க ஊர்ல இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா, குடும்ப விலைண்டா. உடனே ஒரு ரெண்டு அண்ணா கொடுத்தா, ஒரு நிறைய மிளகா கொடுத்தா. உடனே அவ கொசுறு வேணும்னா, நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க, இந்த இலவச கொடுத்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷம். இல்லாட்டி ஒரே மனசு பரபரப்பதான் நடத்தணும். அதுக்காக தானே ஆதித்தல் இப்படி தான் விழுந்தடிச்சுன்னு ஓடுறோம். அதுக்கு தானே அவெல்லாம் ஏதோ இலவசம் தான் கொடுத்தா. அது ஒரு வியாபாரம் முழுக்க அது நமக்கு பழகி போயிட்டு வச்சுக்கோங்க. இளவரசம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு பெரிய சாதனை. அதுவும் போய் வியாபாரத்தை பெருசா பேசி அழகா வாழ்க்கை ரொம்ப நேரம் போராடி ஒரு 50 ரூபாய் குறைச்சிட்டோம்னா அழகால் தெரியாது. அவன் ஏற்கனவே 100 ரூபாய் விலையேற்றி வச்சிருப்பா, அது நமக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப வியாபார விஷயம் நான் வெளியில சொல்ல முடியாது, கஷ்டம் வச்சுக்கோங்க. சத்தியம் பல விஷயங்கள் கவனிச்சு பார்த்தோம்னா அது எங்கெல்லாம் தெரியுமா போய் பெருசா அந்த பார்கெயின் பண்ணிட்டு இருப்போம். விலவாசி கூண்டு குறவு ரோட்ல பாவமா கத்திரிக்காய் ரெண்டு காய் வச்சுட்டு இருப்பான். அவாகிட்ட போயிட்டு அவ 1 ரூபாய் குறைச்சி கொடு, 50 ரூபாய் குறைச்சி கொடுக்கு. இதே ஒரு பிஸ்கரி பாட்டில் வாங்கினா 20 ரூபாய் வாயை கொத்திக்கிட்டு கொடுத்துட்டு வந்து பேச்சே கிடையாது. ஒரு பெரிய மாலுக்கு போயாச்சுன்னா அவன் சொல்றதுதான் நல்லது, ஒன்றும் பேசவே முடியாது. ஒரு பிராண்டட் ஐட்டம் எல்லாம் நீங்க வந்து நாரி பிஸ்கெட்டு 10 ரூபாய் அதெல்லாம் கிடையாது. 8¾ ரூபாய் வச்சுக்கோங்க, யாரா கேட்க முடியுமா? பிராண்டட் ஐட்டம்னா அது கொடுக்குற விலையை கொடுத்தானா என்கிட்ட கொக்கோ கோலா 60 ரூபாய் அப்படின்னு சொல்றேன், தெரியாத விலை 60 ரூபாய் சொன்னா 60 ரூபாய் கொடுத்துதானே வரும். 55 ரூபாய் வச்சுக்கோமா யாரா கேட்கிறோமா? இந்த ஏழை பாடல்கள் கிட்டதான் ஏத்தி எனக்கு எல்லா பம்பும் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் கிட்ட வர அவர் கொசுரு கொடுத்தார், நிறைய பேர் அள்ளி கொடுக்குறாரு. சுக்காராமுடைய மனசு அவ்வளவு பெருசு, அழகா அள்ளி கொடுத்துட்டார். உடனே அந்த ஸ்திரீகள் ஊர்ல போய் சொன்னா, ஒரு இளிச்சவாயன் வந்திருக்கான், அதான் பேரு. உலகத்தை நல்லவாடு கேடா பேருனா இளிச்சவாயன் பேரு. ஒரு இளிச்சவாயன் வந்திருக்கான், வாங்கறத விட கொசு அதிகமா கொடுக்கிறான். உடனே ஜனங்கள் கேட்கணும், ஆளா பறக்கிறது அவ்வளவா வந்தா சுதாரம் ஒரே சந்தோஷம். சிவபெருமான பார்த்து தேங்க்ஸ் சொன்னார், உங்க கிருபையில நிறைய கூட்டம் வந்துருக்கு. ஆனா அந்த கூட்டம் எல்லாம் அடிச்சுட்டு போகிற கூட்டம் தெரியுது அவருக்கு. பாண்டரங்கா பண்றீனாதா, நீங்க நல்ல வியாபாரம் நினைச்சா அவாவா வந்தா எனக்கு அதை கூட இதை கொடுன்னா, சில பேர் ஏதோ அரிசியை கொடுத்தா, சில பேர் பைசா அப்புறம் கொண்டு வரேன்னா, அவாவா வாங்கிட்டு போனா எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார். ரெண்டு மூட்டை மிளகா காலியாயிடுது. சுக்காரம் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு அழகா வியாபாரம் நடந்தாச்சு. அப்பாடா பரமபாக்யம் அப்படின்னு நினைச்சா. ஒருத்தன் பார்த்தா மனசே ஆறல, ஆளாளுக்கு எடுத்துட்டு போறாளு ஐயோ அப்படின்னு நினைச்சான். அவன் பார்த்தான் ஒரு மூட்டையே எடுத்துட்டு போயிடணும், இந்த கொஞ்சமாக எடுத்துட்டு போகக்கூடாது. நான் சுக்காராம் கிட்ட சொன்னா, எங்க வீட்டுல ஒரு கல்யாண விசேஷம் வருது, ஒரு மூட்டை மிளகா போடும், நீங்க கொடுங்கோ அப்படின்னு. பைசா கொண்டு தரேன், சரி எடுத்துட்டு போடணும். அவன் சொன்ன சாக்கு மூட்டையை கொடுத்துருப்பா, எனக்கு வியாபாரத்துக்கு போகணும். அவன் சொன்ன அடுத்த வாட்டி வரும்போது கட்டாயம் தரேன், எடுத்துட்டு போயாச்சு. மூணு மூட்டை மிளகாயும் சுக்காராம் பொறுத்த வரைக்கும் வித்தாச்சு. ஆனா விட்டது கையில என்னதாக்கா, ரெண்டு அணா இருக்கு, ஒரு சேர் அரிசி இருக்கு, இவ்வளவுதான். சுக்காரம் நினைச்சா போன மிளகாய்க்கெல்லாம் பைசா வரும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு நிம்மதியா பாண்டங்க பண்றீங்க. அதை பத்தின அவருக்கு என்ன, எது வந்தாலும் பஜனை பண்ணிட்டே இருப்பார், அவருடைய சுவாவம் அப்படி. அவர் பாட்டுக்கு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்க பக்த பக்தலா பண்டரிநாதா. பாண்டுரங்க பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்க அவர் பாட்டுக்கு பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். பாண்டுரங்க இப்படி கண்ணத்து கைசுனு உட்காந்துட்டான். என்னத்தை பண்றது இவனு, இப்படி இருக்கான, உலகமே தெரியாம இருக்கானு. ருக்மிணி சொன்ன ருக்மிணி கண்கள்ல கண்ணீர் விழுகிறது. எவ்வளவு அற்புதமான ஒரு சதயம் இவனுக்கு. அப்படியே மனசுக்குள்ள அடுத்ததா இவனா பண்ணுவாளான்னு கூட யோசிக்க தெரியாத அளவுக்கு வெகுளியா குழந்தையா இருக்கானு அப்படின்னு கண்ணை தொடச்சுட்டாளாம். உடனே தாயார் பாண்டங்களை பார்த்து கேட்டா, பிரபு அவன் உங்களையே நினைச்சிருக்கான், அந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்க பண்ண வேண்டாமா. பகவான் சொன்ன, அவனுக்கு தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கானே பிரபு, அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க தானே சொல்லியிருக்கேன் யோகக்ஷேமம் வகாம்யகம் அப்படின்னு சொல்லியிருக்காள். யார் என்னையே நினைச்சிருக்காளோ அவளுடைய யோகத்தையும் நலத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்காள். அப்ப உடனே பாண்டவன் கேட்டப்ப, என்னதான் என்ன பண்ண சொல்றாள் அப்படின்னு ருக்மிணி தாயார் சொன்னா, அவன் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா, ஏமாத்துறேன்னு நீங்க காப்பாற்ற வேண்டாமா. உடனே பகவான் சிரித்தான், சரி அப்படின்னு. அடுத்த க்ஷணம் பகவான் ஒரு வேலைக்காரனா வேஷம் போட்டுருந்தான். சத்தியம் எத்தனை வருது பாருங்க, இவருக்காக பகவான் ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரன் வேஷம் போட்டுருந்தான். தலையில முண்டாசெல்லாம் கட்டிண்டான், கையில ஒரு கோல் எடுத்துண்டான், ஒவ்வொரு வீடு கதவா போய் பெற்றான். ஏன்னா இவர் எல்லாம் ஏமாத்திட்டான் இல்லையா, அதனால இவன் போய் நிக்கிறான். நம்ம பாட்டுக்கு நாமச்சனம் பண்ணிட்டு நம்ம கடமையை பண்ணோம்னா பகவான் நம்மளை பார்த்துக்கோம். வீட்டு வாசல போய் கதவை தட்டான், ஒரு வீட்டு கதவை திறந்தா, யார் ராணி அப்படின்னா. அவன் சொன்னா, நான் துக்கா சேட்டுடைய வேலைக்காரன், தன் துக்காராமுடைய வேலைக்காரன். நாங்க உங்களை பாக்கலையேடா, இல்ல நீங்கெல்லாம் அவர்கிட்ட மிளகா பிடிக்கின்ற பொழுது நாங்க வந்து பிடுங்கலையேடா. அதான் நீங்க வாங்கிட்டு போகும்போது நான் அந்த ஓரத்துல அவர் ஏதோ வேலை சொல்லியிருந்தா பண்ணிட்டு இருந்தேன், அங்கேயே கவனிச்சுட்டு இருந்தேன், பணத்தை கொடுங்க, 2 கிலோ மிளகா வாங்கும்போது பணத்தை கொடுங்க. அவாசனா, நான் 2 கிலோ வாங்கினேன், யாரா உனக்கு சொன்னா? சுக்காராம் சொன்னார். அவர் அழைக்கவே இல்லை, கையில அள்ளி கொடுத்தார். உடனே நான் சொல்றான், எங்க ஊர்ல வந்து கேளுங்கோ, சுக்காராம் இது 100 கிராம் அள்ளி கொடுத்தாருன்னா அது 150 கிராம் தான் இருக்கும், ஒரு நாளும் ஒரு துளி கூட குறையாது, வேண்டாம் நீங்க அளந்து பாருங்கோன்னுட்டான். உடனே அவள் அளந்து பார்க்கல, இவன் சொன்னா அதானே இருக்கும், பகவான் என்ன சொல்றானோ அதானே இருக்கும். அளந்து பார்த்தா 2.5 கிலோ. பகவான் சொன்னா, சரியா சொன்னா 2.5 கிலோக்கு பணம் வாங்கணும், போனா போடுற 1/4 கிலோ குசுரா வச்சுக்கோங்க, 2 கிலோக்கு பணத்தை எடுங்கன்னு. உடனே 2 கிலோக்கு பணத்தை கொடுத்தான், ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டான். தெய்வம் சத்தியமா நம்மளை காப்பாது, நன்னா ஞாபகிச்சுக்கோங்க, நம்மளை நஷ்டப்பட தெய்வம் விடாது. நம்ம குழந்தைகிட்ட யாராவது பிடிங்கினா, நம்ம போய் சண்டை போடுறோம்ல, எப்படி பிடிங்கினேன் குழந்தைகிட்டேன்னு. இப்ப நமக்கு அவ்வளவு அக்கறை உண்டுன்னா தெய்வத்துக்கு இல்லாமலா போயிடும். பாண்டரங்கனுக்கா நம்ம மேல அக்கறை இல்லாம இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கான் பாண்டரன். சத்தியம் 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 சத்தியம், நிச்சயமா நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான். சந்தேகமே வேண்டாம். பகவான் ஒரு நாளும் நம்மளை நஷ்டப்படவே விட மாட்டார். அத்தனை அழகா ஒவ்வொரு வீட்டா கதவை தப்பான் என்ன அவசியம் இருக்கு பாண்டவன் எனக்கு சொல்லணும். என் குழந்தை, என் துக்காரம், அவன் என்ன நினைச்சிருந்தான், அவனுடைய வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நல்லா ஞாபகம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு பகவான் பொறுப்பு. நம்முடைய ஒவ்வொரு செய்கைக்கும் பகவான் கூட இருக்கான், விட மாட்டான், கைவிடவே மாட்டான், கைவிட தெரியாது அவனுக்கு. அழகா பகவான் வீடு வீடா போறான், நமக்காக யார் பண்ணுவா சொல்லுங்க. பகவான் ஒவ்வொரு வீடு போய் கதவை தட்டுறான். பல பேருக்கு இவனை பார்த்தா அழகா இருக்கான், ஜம்முன்னு இருக்கா, அதனால பணம் கொடுத்துட்டான். சில பேருக்கு பயம், பணத்தை கொடுத்துட்டான். சில பேர் இவன் சொல்ற அழகு கரெக்டா இருக்கு, அதுலயே பணம் கொடுத்துட்டான். எல்லா வீட்லயும் பகவான் பணத்தை வாங்கிட்டான். பகவான் பார்த்தா அந்த ஒரு மூட்டை மிளகா எடுத்து போனா பாருங்க, அவன் மீது பகவான் போகும்போது தலையை சொல்லி அஞ்சு இவங்கிட்ட வாங்கறது பெரிய வேலையாச்சு, இவங்கிட்டே வாங்கறது கல்லுல நார் உடிக்கிற மாதிரி வேலையாச்சு, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சா. பகவான் நேர போனா வீட்டு கதவை தட்டினான். தட்டிட்டும் கேட்டான், பணத்தை கொண்டா அப்படின்னா. உடனே அவர் கேட்டா, என்ன பணம் அப்படின்னா, நீ கொண்டு வந்திய ஒரு மூட்டை மிளகா, அந்த மிளகாய்க்குரிய பணத்தை கொடு அப்படின்னு. நான் கொண்டு வந்தேன்னு யார் சாட்சி அப்படின்னா, இவங்கிட்டே எல்லாத்துக்குள்ளேயே இருந்து சாட்சியா பார்த்துட்டு கேட்க, அவனும் தெரியுது தானே, நான் எடுத்துன்னு வந்து யாரா சாட்சி அப்படின்னா. பகவான் கோபமா பார்த்தான், நான் சாட்சி அப்படின்னா, கோபமா, நான் ஒன்ன பார்க்கலையே அப்படின்னா. பகவான் சிரிச்சா, பல பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறான், தான் பண்ற பாவத்துக்கும் தப்புக்கும் சாட்சி இங்க நினைச்சுட்டு இருக்கா, நான் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னா. அதனாலதானே 2G எல்லாம் மாட்டினான். அவாவ ஊழல்லாம் பண்றா இல்லையா, சௌக்கியமா கேட்கறது ஆள் இல்லை, எவனுக்கு தெரியும். எல்லா முட்டாள் ஜனங்கள் நினைச்சா இல்லையா, தெய்வம் அடிச்சுதா இல்லையா, சேர்த்து வச்சு அதான் தெய்வம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருடைய தப்பையும் கரெக்டா கவனிச்சுட்டு எங்க அடிக்கணுமோ, எப்ப நிறுத்தணுமோ, எப்படி பிடிக்கணுமோ, கையும் கலவமா பிடிச்சு நிறுத்தி வச்சு. வீர் போகவே போகாது. ஜனங்கள் எல்லாம் முட்டாளா கூட இருக்கலாம், தெய்வம் ஒண்ணு முட்டாள் கிடையாது, கரெக்டா கனெக்ட் பண்ணி அடிச்சுதா இல்லையா. அந்த மாதிரி ஆச்சரியம், இவன் சொல்ற நான் சாட்சின்னு தான், தர முடியாது அப்படின்னா. இவன் சொன்னா, நீ தந்துட்டா ஆகணும் அப்படின்னா. அவன் சொன்னா, நீ சுக்காராம கூட்டிட்டு வா அப்படின்னா. இவன் சொன்னா, சுக்காராம எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, இதுக்கெல்லாம் எங்க முதலாளி வரமாட்டார், நானே போதுண்டான் அப்படின்னா. அவன் சொன்னா, அவர் வராம நான் தரமாட்டேன்னா. இவன் சொன்னா, உன்கிட்ட வாங்காம நான் நகர மாட்டேன் அப்படின்னு. வாக்குவாதம் முத்தி போச்சு, எல்லாரும் வந்தா. சில பேர் சந்தோஷம், ஆமா ஆமா எங்களை கூட மிரட்டிதான் பணம் வாங்கிட்டு போனான்னு சார். எல்லாரையும் பார்த்தா உடனே தடி எடுத்து தோல்ல போனா, என்னங்கடா என்ன அப்படின்னா. இல்லப்பா இல்லப்பா குடுத்துறா, இதுக்குடா வெளியூர் போய் பொல்லா போடனே எல்லாம் பயந்துட்டான். இவன் சொன்னா, நீ என்ன வேணா பயமுறுத்து, நடக்காதுன்னு. பகவான் பார்த்தான், இவங்கிட்ட எல்லாம் அப்படிலாம் மிரட்டினா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி இந்த கழுத்துல ஒரு இந்த மாடு கட்ட கயிறு வச்சிருந்தான். அவன் சொன்னா, நீ ஒழுங்கா பணம் கொடுக்கலையோ, இந்த இடத்துல நான் தூக்கில தொங்கிடுவேன். பகவான் இப்படி பிளாக்மெயில் பண்றான். அவன் சிரிச்சா, நீ தூக்கில வேணா தொங்கி என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கொடுக்க மாட்டேன். பகவான் நான் அப்படி நினைச்சிடாத அப்படின்னு சொல்லி கழுத்துல சுருக்கு போட்டு அப்படின்னு. ஏற்கனவே கண்டு பெரிய கண்டு, இருந்தவேளை கண்டு முழி பிதுங்க, நாக்கு வெள்ள தள்ள. இவனை கேட்கணுமா, என்ன வேஷம் போடுறானோ அது கேட்டாமா நடிக்கக்கூடிய மகா நடிகன். வராக அவதாரம் எடுத்தான், பஞ்சு மாதிரியே நடந்துப்பான். நரசிம்ம அவதாரம் எடுத்த கோபம் பிழிச்சுத்தான் போடுவான். அவ்வளவு சமத்தா கழுத்துல சுருக்க போன்னு நான் கவிழதல அப்படின்றான். உடனே எல்லாரும் அவனை அடிக்க ஆரம்பிச்சுடே, பணத்தை கொடுத்துடுறா, வெளியூருக்காரன்டா, ஊர் பேர் கெட்டு போயிருந்தான், அடி எடுங்க அடிச்சு. இவாளே பணத்தை வாங்கி அவன் கையில கொடுத்தான். அப்பா குழந்தை நல்லபடியா ஊர் போய் சேருடா சாமி, இனிமேல் எங்க ஊர் பக்கம் எதையும் நிக்கிறதுக்கே வராது அப்படின்னு. உடனே பகவான் சிரிச்சுனா, இதுக்கு மேல உங்க ஊருக்கு எங்க சுக்கா சேட்டு நான் வர விட்டுருவானா அப்படின்னு. உடனே எல்லாரும் பார்த்தா பணத்தை வாங்கிந்தான். பகவான் பார்த்தான், சரி உன் பணத்தை கொடுத்து அது உனக்கு பரிசு தரேன்னு சொல்லி தன் கழுத்துல சுருக்கு போனான் பாருங்க. அந்த கையில இருந்தா வச்சுக்கோன்னு கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா அவனுக்கு பாக்கியம், பாண்டங்கன் இவனிடத்துல இப்படி பேச்சு விளையாடுறான். அதுதான் பாகவதாளுடைய சங்கம் பார்த்துக்கோங்க. இவெல்லாரும் சுக்காராம ஏமாத்தணும்னு தான் நினைச்சான். ஏமாத்துறதுக்கு தான் எல்லா முயற்சியும் பண்ணான். ஆனா அவர் பண்ணிட்டு பாண்டுரங்க பக்தி இவாளுக்கு தெரியாமலேயே இத்தனை பேரையும் பாண்டுரங்கன் தான் வீட்டு வாசல்ல வந்து நிக்க வச்சு காட்சி கொடுத்துட்டானா இல்லையா? அத்தனை பேர் வீட்டு வாசலுக்கு சுவாமி வந்ததா இல்லையா? அதுதான் ஆச்சாரிய புருஷாளுடைய பலம். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். இவா யாரு பாண்டுரங்க போய் பார்க்கக்கூடிய ஆள் இல்ல, இப்படி ஏமாத்துறவாளுக்கு தோணுமா? ஆனா துக்காராம் இடத்துல வாங்கினா பாருங்க, அந்த பாகவதாளோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா, ஆனா அவ யாருக்கு இது பாண்டுரங்கன்னு தெரியாது, ஆனா பாண்டுரங்க அவ வீட்டு கதவை தட்டி அவளோட பேசி அவ கொடுத்த மனத்தை பாண்டுரங்கன் தன் கையில வாங்கலாம். சில பேர் வீட்டுல வலது கையில வாங்கலாம், சில வீட்டுல இடது கையில வாங்கலாம். எல்லாருக்கும் வாங்கலாம் பாரு இடது கையில அப்படின்னா அவன் சொன்னா இதான் இடது கையா அப்படின்னா மாட்டுக்கார பயலாச்சு, இடக்கை வழக்கை தெரியல. ஏன் உங்க ஊர்ல இதுதான் வலது கையா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். உடனே பாண்டுரங்கன் சொன்னான், அப்பப்ப நாங்க இது வலது கைன்னு வச்சுப்போம், இடது கைன்னு வச்சுப்போம், எந்த கையில சாப்பிடுறோமோ நல்ல கை அவ்வளவுதான், பகவான் அப்படி பேர் வச்சுட்டான். இப்படி எல்லாம் பேசியிருக்கான். பிருந்தாவனத்துல பார்த்த கண்ணன் இவா வீட்டு வாசல்ல இந்த கிராமத்துல விளையாடணும்னா துக்காராமுடைய பலத்தை பார்த்துக்கோங்க. அவரை ஏமாத்திரம் நினைச்சவாளுக்கு கூட தெய்வ தரிசனம் கிடைக்கிறதுனா அப்ப அவருடைய பக்தியுடைய உத்தமமான நிலைமையை பார்த்துக்கோங்க. அவ்வளவு அழகா எல்லாருக்கிட்டையும் வாங்கியாச்சு. இப்ப இதே வேஷத்தோட பாண்டுரங்கன் அங்க போக முடியாது. உடனே பகவான் பார்த்தா அடுத்த வேஷம் எடுத்துட்டான், டக்குனு வேஷம் மாத்தியாச்சு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய தாசில்தார் மாதிரி வேஷம் போட்டுட்டு பழைய தர்பன்லாம் கட்டிட்டு நல்ல பட்டு சொக்காலாம் போட்டு கையில அங்கவசரம் எல்லாம் போட்டுட்டு ஸ்டைல அப்படி வந்து சுக்காராம் இந்தாங்கோ உங்க பணம் அப்படின்னு. சுக்காராம் இப்படி பார்த்தாரு, என்ன பணம் அப்படின்னு. எங்க ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லவா, இவன் சொல்றான், எங்க ஊர் ஜனங்கள்லாம் நல்லவா, பொல்லாப்புக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவா, உங்க பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்தா நான் கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படியா, இவ்வளவு பணம் கிடையாது நான் வித்ததுக்கு அப்படின்னு. அது அப்படிதான் இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே சுக்காராம்க்கு ரொம்ப சந்தோஷம், பாண்டுரங்கா எவ்வளவு நல்லவாளா இருக்க, அந்த ஊருக்கு அப்பப்ப வந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. பாண்டுரங்க சொல்ல பரவாயில்ல வேண்டாம், அப்பப்ப ஊருக்கு எல்லாம் வர வேண்டாம், இந்த ஊருக்கு இனிமேல் வியாபாரம் பண்றதுக்கே வர வேண்டாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இல்லப்பா நீ இப்ப கொடுத்த மிளகாவே பல வருஷத்துக்கு வரும், பகவானுக்கு அப்பப்ப கழுத்து நினைக்க முடியாது, அதனால இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்ட்டா. அண்ணே சந்துக்காராம் சொன்னார், அழகா சாதம் எல்லாம் வெடிச்சுருக்கார், ஓரத்துல விறகெல்லாம் வச்சுட்டு இங்க எங்க நெய் கிடைக்குமா இவங்கிட்ட, ஊர்ல இருக்க நெய்யே வெண்ணெய் எல்லாம் திருடிச்சிங்கிறவன், இவங்கிட்ட போய் நெய் கிடைக்குமான்றதோ வாங்கின்னு வரையினார். ஒரு தூக்க கொடுத்தா, ஒரு ரெண்டு அணாவை கொடுத்தா, அதை எடுத்துட்டு போய் வழிய 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 நெய்யோட வந்தான். ஒரு கேட்டா உங்க ஊர்ல நெய் ரொம்ப சீப்பு போல இருக்கு அப்படின்னா, பாண்டவன் சிரிச்சு, ஆமா ஆமா நான் எங்க இருக்கணும் அங்க நெய் சீப்பு தான், ஐசா குடிச்சு வாங்கினா தானே, யாரு கிட்ட ரொம்ப சண்டை போடுறதோ அவாத்துக்குள்ளேயே போய் ஒரு மடக்கில நெய்ய முண்டு வந்துட்டான். உடனே அழகா எல்லாம் ரெடி பண்ணார். சுக்காராம் சொன்னார், டெய்லி யாருக்காவது நான் அன்னதானம் பண்றது வழக்கம், இன்னைக்கு நீங்க சாப்பிட வேணா, இப்பதான் சாதம் சாதம் சுட சுட வச்சிருக்கேன், நீங்க சாப்பிட்டா சந்தோஷம். பாண்டுரங்கன் பார்த்தா, இப்படிப்பட்ட பாகவதத்துல சாப்பிடுறது பரம பாக்கியம் தானே, இலைய போடுவோம், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, வீடு வீடு அலைஞ்ச கலப்பு வேற அப்படின்னு உண்மையை சொல்லிட்டான். உடனே கடகடன் இலையெல்லாம் போட்டாச்சு, ஸ்வயம் பாண்டுரங்கன் உட்கார்ந்தாச்சு. இப்போ குடுகுடுகுடு ஒருத்தர் ஓடி வந்தார், எனக்கும் பசிக்கிறது நானும் சாப்பிட வரலாமா அப்படின்னா. பாண்டுரங்கன் யாராவது அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் பிரத்யட்சமா வந்துட்டார். ஆனா இவருக்கு சாதாரண கிராமத்தான் வேஷத்துல வந்துட்டா. சிவபெருமான் பார்த்தார், உடனே பாண்டுரங்க மறைச்சான், நீர் எதுக்கு இங்க வந்தீர் அப்படின்னா. சிவபெருமான் சொன்னார், இல்ல பக்தன் பரிமாறுறான், பகவான் சாப்பிடுறேன், கூட நானும் சாப்பிடலாமேனு ஒரு ஆசைதான். உடனே துக்காராம் ரொம்ப சந்தோஷம், வாங்கல இவ இவா ரெண்டு பேர் யாருன்னு அவருக்கு தெரியல. உடனே அந்த சிவன் கோவில் வாசல்லையே மரத்தடியில ரெண்டு பேருக்கும் இலை போட்டு தன் துக்காராம் தன் கையினாலே அன்னம் பரிமாறது, என்ன பாக்கியம் இருக்கும் பாத்துக்கோங்கோ, பக்தி பண்ணுங்கோ, நாமத்தியம் பண்ணுங்கோ, சத்தியமா ஒரு நாள் நீங்களும் பாண்டவனுக்கு இப்படி அன்னம் போட முடியும், சிவபெருமானுக்கு அன்னம் போட முடியும். இப்ப டெய்லி நிவேதனம் பண்ற இல்லையா, அதுல சாப்பிடுப்பான்னு மானசீகமா நாமஜபம் பண்ணிட்டே பண்ணிட்டு வரும்பொழுது நிச்சயமா ஒரு நாள் தெய்வத்துக்கு உங்க கையினாலே அன்னம் கொடுக்க முடியும். யசோத மாதிரி மடியில உட்கார வச்சு பாண்டுரங்கா மம்மி சாப்பிடுறான் வாயில ஊட்டி விட முடியும், சந்தேகமே வேண்டாம். பக்தி வேற எதுவுமே வேண்டாம், உங்க ஜாதி குலம் வயசு எல்லாத்தையும் மறந்துருந்து பாண்டுரங்கா நான் அவனுக்கு ஊட்டி விட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு நாள் உங்க வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிடுவான். சோக்காமலர் வீட்டுல வந்து சாப்பிட்டான்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தடவை சோக்காமலர் வீட்டுல வந்து ஏகாதசி துவாதசிக்கெல்லாம் பாண்டவன் வந்து சாப்பிட்டான். இப்ப சோக்காமலர் வீட்டுக்கு வரவனுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்காக வழி தெரியாது. பகவான் நம்ம வீட்டுடைய நிலைமையெல்லாம் பாக்கிறதே கிடையாது. இது கூரை வீடா, போட்டு வீடா, உடஞ்ச வீடா, பக்தி இருந்தா யார் வீட்டுக்கு வேணாலும் வருவான். அதனாலதான விதுர வீட்டுக்கு வந்து பசிக்கிறது கூட கொண்டான்னு கை நீட்டினான். வேண்டாம்னா அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே அப்படின்றான். அப்ப அகம்பாவம் இல்லாமல் பக்தி பண்ணிட்டே இருக்கும். டெய்லியே சமைக்கும் பொழுதே பாண்டரங்கா உனக்காக இந்த காய் பண்ணிருக்கேன், பாண்டரங்கா உனக்காக இந்த குழம்பு பண்ணிருக்கேன், பாண்டரங்கா நீ நம்ம வீட்டுல சாப்பிட வந்துருந்த சொல்லிட்டே வாங்கல. சத்தியமா பாகவதா பக்தர்கள் பாண்டரங்கனோட வந்து சாப்பிடுவார்கள். ஸ்வயம் அனுபவத்துல சொன்னேன், சத்தியமா நான் சொன்னேன். பாண்டரங்கன் வந்து அவ்வளவு சுலபமானவன். இன்னைக்கும் பண்டிகைப்படுத்த பல பேர் வீட்டுல பாண்டரங்கன் பிரத்யட்சமா உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். எங்கேயாவது அன்னதானம் எல்லாம் நடக்கிறதுனால தெய்வமும் அந்த கூட்டத்துல ஒருத்தரா வந்து சாப்பிட்டு இருக்கு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாக்கு வருஷா வருஷம் பகவான் வந்து சாப்பிட்டுதான் இருக்கான். பாகவதாவெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டுதான் இருக்கான். நமக்கு தெரியாமலேயே நடந்துட்டு தான் இருக்கு, தெரிஞ்சும் நடந்துட்டு தான் இருக்கு. சத்தியமா நான் சொல்ல அதிகமா சொல்லவே இல்லை. அவ்வளவு அழகு சிவபெருமானும் அழகா பாண்டரங்கனும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடுற துக்காரம் அவர்களுக்கு பரிமாறுற அழகா துக்காரம் சாதம் போட்ட சிவபெருமானுக்கு நெய்ய விட்டார். முதல்ல அவர் கொஞ்சம் போதும் அப்படின்னு இவனுக்கு நெய்ய விட்டார். இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மூட நெய் பெய்து முழங்கி விடுவார். சுக்காரம் முடி பார்த்தார், இவ்வளவு நெய் விட்டு சாப்பிடுற ஆளை இதற்கு நான் பார்த்ததே இல்லை. அவன் சொன்னான், இல்ல இது ரொம்ப கம்மியா தான் விட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மாவா இருந்தா அழகா ஒரு தொண்ணையில நெய்யில ஒரு ஸ்பூன் சாத்து போட்டு அப்படிதான் சாப்பிடுவோம். எங்க அம்மா வளர்த்த வளர்ப்பு அப்படி. எங்க ஊர்ல எல்லாம் வாங்க குடங்கரைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து அப்படின்னா. அழகா ரெண்டு பேரும் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ரெண்டு பேரும் கிளம்புறா, துக்காரம் ரெண்டு பேரையும் நமஸ்காரம் பண்றா. சிவ அவசர பிரத்யக்ஷமா சிவபெருமானும் பாண்டரனும் வந்து சாப்பிட்டா போலவே இருக்கு அப்படின்ட்டா. சிவபெருமான் ஆமா 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 அப்படின்ட்டான். பாண்டவன் தொடைபிடிச்சு சில்லு கல்லினா சும்மா இரு, கஷ்டப்பட்டு வேஷம் போட்டு வந்திருக்கு, நீ தான் மாட்டி விட்டுறாதி அப்படின்னு. இல்ல சத்தியத்தை சொன்னாரேங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு. உடனே ரெண்டு பேருக்கு அந்த சாய்க்கு தாம்பூலம் கொடுத்தா, ரெண்டு பேரும் சாப்பிட்டா அழகா அப்படி கிளம்பி போனா. இவா இந்த பக்கம் கிளம்பி போனா அந்த பக்கம் ஊர் ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டா சண்டை போடுறது. நீ நல்லவர நினைச்சோம், ரொம்ப மோசமான ஆளா இருக்கீங்க, உங்க வேலைக்காரன் அதை விட மோசம். இப்படி எல்லாம் வந்து பெரிய கலாட்டா பண்ணான், கழுத்துல சுருக்கெல்லாம் மாட்டின்றான். இனிமேல் எங்க ஊர் பக்கமே நீங்க வராதீங்கன்னு. இவர் சொன்ன எனக்கு வேலைக்காரனே கிடையாது. ஏயா பொய் சொல்லி உன் வேலைக்காரன் அத்தகாசம் தெரியாதா? இவர் கேட்டா, சரி வேலைக்காரன் எப்படி இருந்தான்? நல்லா கண்ணுங்கிறேன்னு இருந்தான். தலையில முண்டாஸ் எல்லாம் கட்டிட்டு இருந்தான். கையில ஒரு குண்டாந்தடிகள்லாம் வச்சிருந்தான். கண்ணு என்ன சிவப்பு, கோபத்தை கண்ணு சிறந்து போய் கிடக்கு. கை சிவப்பா இருக்கு, வாய் சிவப்பா இருக்கு, வாய் கால் காலு சிவப்பா இருக்கு, வாய் மட்டும் இவ்வளவு பிடிச்சுக்கு நீள்றது. அவன் காலும் அவன் நினைச்சாலே அடிமை தள்ளா கலக்கிறது அப்படின்னு சில ஸ்திரீகள்லாம் சொன்னான். ஆனா அழகா இருந்தான், பாக்கிறது சூப்பரா இருந்தா. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், சசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். அழகாத்தான் இருந்தான். நாங்கெல்லாம் அழகில மைக்கியே ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு. சுகாரம் ஒண்ணுமே புரியல. அப்புறமா புரிஞ்சுடுத்து கண்கள்ல கண்ணீர் வழியறது. பாண்டரங்கா நீயாடா, பகவான் நினைச்சு வளர இவ்வளோ பேருக்கு வந்தியே, என்கிட்ட வரப்படாதா? அங்கேயிருந்து சிவபெருமான் நான் கூட பேரு கத்துறா, அவர் உங்ககிட்ட தான் வந்தான்னு கட்டிட்டார். இவர் யார் யாருன்னு பார்த்தா அவருக்கு சிவபெருமான் ஓடி போயிட்டார். உடனே அழகா மூட்டு முடிச்செல்லாம் கட்டிட்டு தன் துக்காரா அழகா கிளம்புற. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. பாண்டங்க என் வியாபாரத்தை கூட இருக்கான். இவ்வளோ பெரிய காரியம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கான். சத்தியம் நம்ம வாழ்க்கையில கூட இருந்துட்டே இருக்கான். அவன் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அவனஞ்சு ஓரளவும் அசையாது. நல்லா ஞாபகம், ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில தெய்வம் விதவிதமான வீரர்கள் பண்ணிட்டுதான் இருக்கு. தீராத விளையாட்டு பிள்ளை. ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எல்லாத்துலயும் கிருஷ்ணலீலை முக்கியமா பூரணமா நடந்திருக்கு. நல்லா ஞாபகம், தெய்வ லீலை இல்லாம நம்ம வாழ்க்கை நடக்கவே நடக்கல. அவ்வளவு அழகா நடக்கிறது. சந்துக்காரம் ஆனந்தமா நாமஜபம் பண்ணிட்டு அப்படியே வர பாதி வழியில ஒருத்தன் வந்தான். சந்துக்காரம் பாதி சொன்னான், எனக்கு ரொம்ப அவசரமா பண வேண்டி இருக்கு, என்கிட்ட ரெண்டு தங்க காப்பு இருக்கு, அதை வாங்கிட்டு நீங்க பணம் கொடுத்தா தேடல அப்படின்னா. அழகா பார்த்தா நல்ல தங்க காசு. உடனே துக்காராம் சொன்னா, இது கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பைசா இல்லையே. உடனே அவன் சொன்னா, உங்க ஊரெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப வாங்கிட்டு இருக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்கும், தங்கத்தை நீங்க எடுத்துட்டு போங்க பரவாயில்ல, அப்புறம் அண்ணா வந்து வாங்கிக்கிறேன். உடனே அழகா பணத்தை எல்லாம் கொடுத்து அந்த ரெண்டு தங்க காப்பை வாங்கிட்டா துக்காராம்க்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடா அதாவது நல்ல வியாபாரம், நல்ல லாபம் அப்படின்னு சந்தோஷமா ஊருக்கு வந்தா. உடனே ஊருக்கு வாழ்லாம் சேர்ந்து வந்துட்டா, இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு பார்க்கலான்னு எல்லாரும் வந்தாச்சு. துக்காராம் அப்படி அழகா வந்து நின்னா, நான் நல்லா சம்பாதிச்சிருக்கேன், ஏ ஜிஜாயி திட்டே இருக்கிறது, ஒரு ரெண்டு தங்க காப்பு கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். உடனே ஆசாரிகள்லாம் வந்தா உரைச்சி பார்த்தா, வெட்டி பார்த்தா உள்ள பித்தளை, மேல தங்கமுலாம் பூசிருக்கான், தலையில அடிச்சுட்டான், இந்த பாலா போன மனுஷனை கட்டின்றான் என்னத்த பொண்ணு. துக்காராம் பொண்ணும் கூட அவன் ரொம்ப நல்லவனா பேசினானே, மாத்தி மாத்தி இவரை ஏமாத்துறா, பகவான் இவ்வளவு தூரம் பண்ணி கொடுத்துருக்கான், ஆனாலும் திருப்பி இதை ஆயிடுச்சு, அப்ப ஏன் பகவான் இதுல இருந்து காப்பாத்தலை அப்படின்னா, துக்காராமே பயப்படுறார், பாண்டவங்க நீ ஒன்னும் பண்ணிடாதே பயப்படுறார். இப்ப நம்ம எல்லாம் எனக்கு ஏதாவது பண்ணுன்னு கேட்கணும் இல்லையா, பெரியவாள்லாம் என் வாழ்க்கை எப்படி போகிறதோ போகட்டும், நீ உன் கிருபையை மட்டும் எனக்கு காட்டு போய், என் வாழ்க்கையில வேற எதுவுமே பண்ண வேண்டாம்னு பிரார்த்திக்க ஒரு மனசு உண்டு. எத்யத் பவ்யம் பவத்து பகவன் பூர்வ கர்மானு ரூபம். குலசேகர ஆழ்வார் சொல்றா, என் கர்ம வினைப்படி என் வாழ்க்கை எப்படி வேணா போகட்டும்பா, நான் உன்னை அனுபவிச்சா போதும், நான் உன்னை நினைச்சுட்டு இருந்தா போதும். அவளுக்கு அதுதான் பெரிய தனமா தெரியாது. நமக்கு வாழ்க்கையில நிறைய லட்சியங்கள், இதை அடையணும் அதை அடையணும் ஒவ்வொன்றத்தையா நினைக்கிறோம், அது தப்பு கிடையாது. பெரியவாளுடைய மனசு அதை விட வசதியா இருக்கிறதுனால அவளுக்கு பெருசா வேற எதுவும் தோன்றதில்லை. பகவான் அழகா காப்பாத்தி கொடுத்தா, இப்ப திருவியும் சித்தலையை வாங்கியிருக்கா, ஊர எல்லாரும் திட்டினான், அவர் பார்த்தா சிரிச்சா, சரி இதுவும் பாண்டங்கன் இஷ்டம், சரி பாண்டங்கா அவன் என்னை ஏமாத்தி வாங்கிட்டு போனான், அவன் நன்னா இருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறான். என்ன மனசு வேணும், நம்மளால தான் என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்றேன் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நான் உட்கார் சபையில சொல்ல முடியாது. அதை தாண்டி ஒரு மனசு வருமா, வரும். திரௌபதிக்கு இருந்தது அந்த மனசு. அஞ்சு பிள்ளைகள் தலையை வெட்டிட்டு போயிட்டான் அஸ்வத்தாமன், அவனை பிடிச்சு கொண்டு வந்து திரௌபதி முன்னாடி நிக்க வைக்கிறான். அப்ப அழகா சொல்ற எல்லாரும் அஸ்வத்தாமன் தலையை வெட்டணும்னு. இப்ப திரௌபதி சொன்னா, எதுக்கு அவன் தலையை வெட்டுறதுனால என்ன என் குழந்தைகள் கிடைச்சிட போறாளா, என் குழந்தைகளுக்கு இவ்வளவு நாள் வாழ்க்கையில் விதிச்சிருக்கு, எப்படி அந்த குழந்தைகள் பகவானத்தை அடைஞ்சுட்டா, கிருஷ்ணன் அவளை பிடிச்சுட்டான், அது போதும், என் கூட வாழறதுக்கு அவளுக்கு பாக்கியம் இல்லைன்றதுக்காக இவனை போய் நான் தண்டிக்கணுமா, எனக்கு கர்ம வினை இவ்வளவுதான், இந்த குழந்தைகளோட இவ்வளவு வருஷம்தான் எனக்கு வாழ்க்கைன்னு இருந்தா நான் என்ன பண்ண முடியும், சரி பகவான் அவளை எடுத்துட்டான், அந்த சரீரம் தானே போயிடுது, அந்த ஆத்மா பகவான் கிட்ட தானே இருக்கு, அதனால அஸ்வத்தாமனை ஒன்னும் பண்ணக்கூடாதுன்ற பெரிய புத்திர சோகத்துல. அந்த மாதிரி தன் துக்காரா, சரிப்பா அவன் என்ன காரணமோ தெரியல, என்ன அவசியமோ தெரியல, போய் சொல்லிட்டான், ஆனாலும் அவன் நன்னா இருக்கட்டும் அப்படின்ட்டான். எப்பேற்பட்ட மனசு பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நமக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா அப்பேற்பட்ட மனசு தன் துக்காராம். உடனே ஜிஜா இவ்வோ நடரா, ஏமாத்தி அவன் நன்னா இருக்கட்டும் சொல்றா, நீங்க நானும் புள்ள குட்டிகள்லாம் படாத பாடுபட்டு இருக்கோம், இவருக்கு அக்கறையே இல்லைன்னு. சரி ஒன்னும் சொல்லல அவர் பாட்டுக்கு சரி அப்படின்னு நினைச்சிருந்தார். அவருக்கு திருப்பி திருப்பி பாண்டங்கன் வேலைக்காரனா வந்து பண்ணலையிலேயே மனசுல ஓடிட்டுருக்கு. அப்ப வழி போக்கனா வந்து வழி காட்டினான், இப்ப ரெண்டாவது தடவை பாண்டங்கன் வேலைக்காரனா வந்துட்டான், மனசு அடிச்சுக்கிறது, தூரத்துல தூரத்துல வந்துட்டு போறான், பக்கத்துல வந்து இருக்க மாட்டேங்கிறானே, என் கூட பேச மாட்டேங்கிறானே, என் கூட விளையாட மாட்டேங்கிறானே அப்படின்னு மனசு கவலை. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜிஜாய் எப்படியோ பூசி மூழ்கி குடும்பத்தை ஓட்டின் இருக்கா, அதுல ஒரு பெரிய பஞ்சம் வேற வந்துடுறது, ரொம்ப வறட்சி வந்துடுறது, ரொம்ப தலைவாசி விற்கிறது, கட்டுப்படி ஆகல, யாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, ஊர் முழுக்க பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது, இப்படி ஆயிண்டே இருக்கு. ஆகாரம் இல்லாம எல்லாம் அறவயிறு கால் வயிறு கஞ்சி குடிச்சுட்டு இருக்கா. துக்காராமுடைய மூத்த மனைவி சாப்பாடு இல்லை, எல்லாம் அறகுறையா சாப்பிட்டு இருக்கு, அவள் ஏற்கனவே ஆஸ்துமாக்காரி, சாப்பாடு பத்தாம இன்னும் சாப்பாடு குடுங்கோ குடுங்கோன்னு சொல்லிட்டு அவள் உசுர விட்டா. என்ன பண்றதுனே தெரியல துக்காராமுக்கு. கொஞ்ச நாள்ல அவருடைய மூத்த பிள்ளையும் இறந்து போனான், பெரிய சோகம், புத்திர சோகம் ரொம்ப. அப்படி இருந்தவர் பிந்து நிலைமை. உடனே எல்லாரும் வந்து சன் துக்காராம திட்டா, நீ ஹரிஹரின்னு சொல்றதுனாலதான் அப்படி ஆயிடுச்சு. உன்னை துக்காரம் திருச்சுட்டே கேட்டா, சரி சொல்லாதவாள் வீட்டெல்லாம் எல்லாரும் மரணமே இல்லாம இருக்காளா, எல்லாருக்கும் மரணம்ன்றது இயற்கை, பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லை. மரணம்ன்றது இயற்கை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை எல்லாருக்கும் மரணம் உண்டு. 130 குழந்தைகளை கொலை பண்ணா உண்டான எத்தி ஒன்று ஒரு நாள் வந்துட்டு போன வாரத்தில் எங்கேயோ பெஷாவரில் நம்மாத்து குழந்தையாக தான் இன்னும் துடிக்கிறது. இப்போ செய்தியாக படித்தோம், அநியாயம் படுவாருன்னு இப்படி பண்ணுறாளே சொல்லிட்டே ஒழிய தலையில கை வச்சிருந்தா அழுதும். அதுவும் பிஞ்சு குழந்தைகள் தானே, என்ன வலி வலிச்சிருக்கும். இந்த தோட்டா பட்டு குழந்தைகள் குசுக்கடிச்சாலே வலி தாங்க அம்மான்னு அழுவும். இதுனோட குழந்தைகள் மேலே அவ்வளவு சரமாரியா துப்பாக்கி வச்சு சுற்றுக்கள்லாம் பூவை இப்படி பிச்சு போடுற மாதிரி பிச்சு போடுற கொஞ்ச நேரத்தை அப்படியே ரத்த சகதியில விழுந்து அத்தனை குழந்தைகளும். செய்தியா படித்தோம், உடனே சாப்பிடாம இருந்தோமா, தூங்காம இருந்தோமா, வேற சேனல் பார்க்காம இருந்தோமா? ஒன்றும் கிடையாது. நம்முடையதுன்னா வலிக்கிறது, யாருடையதோ அப்படின்னா செய்தியா. இவ்வளவுதான் நம்ம எல்லாருமே சின்ன ஞாபகம். நம்முடையதா இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். நான் எதுவுமே நம்முடையது இல்லை, எதுவுமே நம்முடையது இல்லை. நம்முடையது அப்படின்னா பகவான் மட்டும்தான். நம்ம உடம்பு நம்முடையது இல்லை, இது இயற்கையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரம். காலத்தே வந்திருக்கு, காலத்தே போக போறது நிச்சயமா. இப்ப இந்த உடம்பே நமக்கு இல்லை அப்படின்னா, இந்த உடம்பை கொண்டுதானே பல உடல்களோட நமக்கு பழக்கம். உடலை கொண்டு பல உடல்களோட பழகின்றிருக்கும். அந்த உடல்கள் மேல நமக்கு ஒரு அபிமானம், இந்த உடல்கள் மேல நமக்கு ஒரு ஆசை. அந்த உடல்கள் நமக்கு நல்லது பண்ணதுனால அது மேல ஒரு அக்கறை. சரியா? அவ்வளவுதான். எல்லாருக்கும் உடல்னா உண்டு, மரணம்னா ஒண்ணு உண்டு. இது பாதிக்கும் இல்லைன்னு சொல்லல. துக்காராம்க்கு அப்படி புத்திர சோகம் பாதிக்கிறது. மூத்த மனைவி இழந்துட்டார், அப்பா அம்மா இழந்தாச்சு, அப்படி திரும்பி பார்க்கல. என்ன வாழ்க்கை, எல்லாமே இவ்வளவுதான என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறா. அப்ப மனசுல தோன்றது இல்ல, பாண்டரங்கன் இருக்கான், இதான் யதார்த்தம் அப்படின்னு ஏத்துனுட்டா. அப்படி ஏத்துண்டு நாமஜபம் பண்ற. எல்லாரும் சொன்னா இவன் திரும்ப மாட்டான். எல்லாரும் வெளியிலேருந்து திட்டுவா, சமாதானம் சொல்லுவான். சமாதானம் வெளியிலேருந்து வரக்கூடிய பொருள் இல்லையே, உள்ளுக்குள்ளேருந்து தானே வரணும். உள்ளுக்குள்ளேருந்து யார் சமாதானம் தர முடியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவாழ்தான் சமாதானம் தர முடியும். தெய்வம் மட்டும்தானே உள்ள இருக்கு. எல்லாமே காலம் நல்ல ஒரு பெரிய மருந்து. கால போக்குல எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் அப்படி பகவான் மாத்தி கொண்டு வந்துடுவான். நன்னா ஞாபகிச்சுக்கோங்க. ஏன்னா எதுவுமே நிலை இல்லை. இதுதான் இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம். நமக்கு யதார்த்தம் பயமா இருக்கு, யதார்த்தம் ஏற்றுக்கிற தைரியம் நமக்கு இல்லை. ஆனா இதுதான் யதார்த்தம். துக்காரம் நாமஜபம் பண்றா. அவர் மனைவி ஜீஜாய்க்கு என்ன பண்றதுனே தெரியல. அவர் சொன்னார், சரி விடுமா, சரி என்ன பண்றது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னா சொல்லி சமாதானப்படுத்துறா. கொஞ்ச நாள் ஆயாச்சு, திரும்பியும் வியாபாரத்துக்கு போறா. அப்புறம் அவருக்கு யாரும் பணம் தர மாட்டேங்கிறா, ஒரே கடனா இருக்கு. அவர் மனைவி கடன் பத்திரம் வாங்கி கொடுக்கறா, ப்ரோனோட் மாதிரி எழுதி கொடுத்து 200 ரூபாய் பணம் வாங்கி கொடுத்து வியாபாரம் பண்ண போங்கோ அப்படின்றான். சன் துக்காராம் திரும்பவும் வியாபாரத்துக்கு எல்லாரு கூடவும் போறா. எல்லாரும் சொல்றா, துக்காராம் விட்டலா விட்டலாம் சொல்லாத, உன் வாழ்க்கை நீ படாத பாடுபட்டு இருக்காரு. துக்காராம் சொன்னார், என் கர்ம வினையை கழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் அனுபவிக்கிற நஷ்டமா இருக்கட்டும், கஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எல்லாமே என் கர்ம வினைகள் தீர்றது. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. சில வியாதிகள், சில பிரச்சனைகள், சில நஷ்டங்கள், சில மரணங்கள், இதெல்லாம் நம்ம கர்ம வினையை தீர்த்து இதுக்கு மேல நமக்கு ஒன்னும் பாக்கி இல்லைன்ற சமயத்துல பகவான் அடையறதுக்காகத்தான். அதனால என்ன நடக்கிறதோ, நம்முடைய கர்ம வினைய பகவான் குறைக்கிறான். நல்லா ஞாபகம். கர்ம வினை அப்படியே குறைஞ்சுட்டே வர்றது. பெரிய அவமானப்படும், அப்படியே புழுங்கிறோம். இப்படி அவமானம் வந்துடுச்சு. இது என்னன்னா, பல கோடி ஜென்மா நரகத்தை இருந்து அனுபவிக்க வேண்டிய வேதனையே இந்த கால இந்த மனுஷ வாழ்க்கையில ஒரு அவமானமா கொடுத்து மனசை புழுங்கி அவர் கொஞ்ச நாள் அப்படியே அதை மாத்தி பகவான் கொடுக்கிறார். யார் பக்தி பண்றாளோ, யார் நாமஜபம் பண்றாளோ, அவர்கள் பல கோடி ஜென்மா அனுபவிக்க வேண்டிய துக்கத்தை பகவான் இந்த ஜென்மாவிலேயே கடகடகடகடகடன்னு குறைச்சு அழகா தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கறதுக்காகவும் தன் பக்கத்துல ஐசிட்டு போகிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணான். நன்னா ஞாபகம். அதனால நான் நஷ்டப்பட்டேனே, என்னை போல கஷ்டப்பட்டவா யாரும் உண்டோ, இப்படிலாம் நீங்க புலம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களோட கஷ்டப்படுறவெல்லாம் நிறைய பேர் உண்டு. எல்லாமே கர்ம வினை அழியறது. கர்ம வினை எல்லாத்தையும் மாற்றி பகவான் தன்னுடையதான வைகுந்தத்துக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு நம்மளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். நன்னா புரிஞ்சுக்கோங்க. இதையே நடந்தது, அதையே நடந்தா ஒரே பதில் தான், கர்ம வினை தீர்றது. இதோட முடிஞ்சது, இனிமேல் அந்த கர்ம வினை ஜென்மஜன்மாதம் நமக்கு தொடராது. அது மரணமா இருக்கட்டும், நஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், இதோட முடிஞ்சாச்சு. அன்னைக்கு அப்படி அவமானப்பட்டேன்ற இல்லையா, அந்த அவமானம் பெரிய கர்ம வினையை இல்லாமல் பண்ணிருக்கு. கர்மவினை அப்படியே போயிடும். பூர்வ ஜென்மத்துல பண்ண கர்மவினைகள்லாம் அப்படி குறைஞ்சு 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 கடைசியில நம்மகிட்ட கர்மவினையே இருக்காது. அப்ப அழகா பாண்டகன் கையை பிடிச்சு ஜாலியா உலாத்தலாம். வைகுண்டத்துல போய் ராமானுஜர் பக்கத்துல போய் ராமானுஜர் சோக்கியமா இருக்கலாம் அப்படின்னு அதான் வேணும். எத்தனை வருஷம் தான் பக்கத்துல இவா பக்கத்துலயே உட்காந்துட்டு கொஞ்சம் ராமானுஜர் சைத்தன்ய மகாபிரபு துருவன் பிரகல்லாதன் இவா பக்கத்துலாம் உட்கார வேண்டாமா, பக்கத்துல ராமானுஜர் பக்கத்துல உட்காந்துட்டு கதையை கொஞ்சம் சொல்ல போன கேட்கலாம், ராமானுஜர் சொல்லி கேட்க வேண்டாமா, மீரா பக்கத்துல உட்காந்து மீரா ஒரு பஜனை பாட கேட்கலாம், வைகுண்டத்துல இதெல்லாம் இவ்வளவு எல்லாம் விட்டுட்டு போயும் போய் இவாளோட உட்காந்து அழுதுண்டு புலம்பிண்டு இதுக்கெல்லாம் யாரா வருத்தப்பட்டு இருப்பாளாம். சுவாமி கிட்ட போய் உட்கார வேண்டாமா, அழகா பரமபதத்துல போய் பகவான் நாராயண் பக்கத்துல உட்காந்துண்டு நாராயணா சொல்லுபா அப்படின்னு சொல்ல வேண்டாமா, பாண்டகன் கையை கோத்துண்டு அப்படி ஊசுட்ட வேண்டாமா, நாமதேவர் பக்கத்துல உட்காந்து ரபங்கம் பாடுமோன்னு சொல்ல வேண்டாமா, ஆதிசங்கர பகவத் பாதல உட்காந்து இந்த ஞானம் எனக்கு ஒண்ணும் புரிய நீங்க சொல்லுங்கோட என்னமோ ஊர்ல சொல்லிக்கிறான் சொல்லுங்கோடனு கேட்க வேண்டாமா, ஆண்டாள் கையை கோந்து வாடி திருப்பாவை பாடலாம் அவ்வளவு சுகம். இவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக சில கர்ம வினைகள் நம்ம விட்டு தொலையணும். அதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பயங்கரங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். இது ஒரு விஷயமே கிடையாது. நமக்கு அதுல அபிமானம் இருக்கிறதுனாலே பாதிக்கிறது. காலத்துல அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுவேன் இல்லையா, காலம் பெரிய மருந்து, எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். இப்படியே மறக்கடிச்சு 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 நம்மள வாழ வச்சிருக்கு. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மரணங்கள், அந்த சமயத்துல இதுதான் பெரிய அடி நினைச்சோம். அப்புறம் பார்த்தா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணி போயிடுது. ஐயோ இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துது நமக்கு, அடி நம்ம இயற்கையை விழுந்தோம், கைகால் உடஞ்சிருச்சுன்னா யாராவது போனது நமக்கு தெரியாது. இந்த வழி சரியா போனா போதுமேனு தான் தோணும். அவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை. சுக்காராம் எல்லாத்தையும் எழுத்துட்டா விடாம நாமஜபம் பண்ணார். அழகா வியாபாரத்துக்கு பல பேரோட திரும்பவும் கிளம்பி போறார். எந்த காரணத்தை கொண்டும் நாம ஜபத்தை விடும். சுகாராம் சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம். ரொம்ப நல்ல காலகட்டமும் உண்டு, ரொம்ப மோசமான காலகட்டமும் உண்டு. இன்னொரு பக்கத்தை பார்த்து அப்படியே பக்தியில தலைக்கிற காலகட்டம் உண்டு. இப்படி பலவிதமான ஒரு கலவை தான் துக்காராமோட சரித்திரம். கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கையை போலவே தான். துக்காராம் கதை யாரோட கதை மாதிரியே அது. நம்ம வாழ்க்கை திடீர்னு ஒரு மரணம் வருது, திடீர்னு ஒரு நஷ்டம் வருது, எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கிறது இல்லையா, இத்தனையும் நடக்கிறது. ஆனா இத்தனைக்கு நடுவிலையும் அவருக்கு பாண்டரங்க தரிசனம் மட்டும் விடாம கிடைச்சிருக்கு. அதானே முக்கியம், அதுதானே ஆனந்தம். அப்ப அதுக்காக என்ன விலை வேணா கொடுக்கலாம், பயப்பட வேண்டாம் சொல்றேன். அப்ப அந்த பாண்டரங்கன் கூட இருக்கான். இவர் எப்படா எப்படிலாம் சமாதானம் கிடைக்கிறது. அன்னைக்கு என் பாண்டரங்கன் வழிபோக்கனா வந்தான். அன்னைக்கு பாண்டரங்கன் அழகா வேலைக்காரனா வந்து வேஷம் போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சுடுத்து இவரோட சாப்பிட்டது பாண்டரங்கனும் சிவபெருமானும். இதெல்லாம் நினைச்சுட்டே காலத்தை ஓட்டிடுது. இப்படிதான் காலம் நடக்கும். விட்டுடுங்க, எதையுமே மனசுல பாரமா ஏத்துக்காது. என்ன நடந்ததோ எல்லாம் பாண்டரங்கன் எனக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. பாண்டரங்கன் உங்க கூடவே இருந்து அத்தனையிலையும் தோழனா நிக்கறான், வேலைக்காரனா நிக்கறான், மந்திரியா நிக்கறான். அழக காப்பாத்தி தன் கூடவே வச்சுக்கிறதா இத்தனையும் பண்ணிட்டு. அதனால பகவான் இருக்கான், பாண்டரங்கன் இருக்கான். இவ்வளவு நாள் என்னெல்லாம் நடந்ததோ அத்தனையும் பாண்டரங்கன் திருவடியில போட்டுடுங்க. பாண்டரங்கா எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னோட விளையாடணும். சுகாரம்க்கு வழி போக்கணும் வந்தது எனக்கும் வா, சுகாரம்க்கு அழகா வேலைக்காரனா வந்ததுல எனக்கும் வா. அந்த அனுபவம் கிடைச்சி வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கே தெரியும், ஐயோ இந்த விஷயத்துக்கெல்லாம் போய் எழுதணும். சின்ன வயசுல பலூனுக்கு விழுந்து விழுந்து எழுதிருக்கும், மார்க்கெட்ல 12 எழுதிருக்கும் பொம்மைக்கு. இப்ப நினைத்த வெக்கமா இருக்கு, ஐயோ இந்த இடத்துலதான் எங்க அப்பா அடி தளர்த்தினாரு, பெல்ட் எடுத்து பின்னி எடுத்துட்டாரு. அன்னைக்கு எடுக்கும் அடிக்கும் போது ஐயோ அப்பா அடிக்காதீங்க வலிக்கிறதே, ஊர்ல எல்லாம் பார்க்கல, அவமானமா இருக்கும். இன்னைக்கு அதே விஷயத்த நம்ம பிள்ளைகளுக்கோ பேரன் பேசிக்கிட்டோம், அடி எங்க அப்பா பின்னி எடுத்துட்டாரு தெரியுமா, என்ன என்ன தாத்தங்க தழும்பு இருக்க, அது எங்க அப்பா கிட்ட பொய் சொன்ன நன்னா வச்சு வாங்கி விட்டார் அன்னைக்கு வலிச்சது. ஆனா இன்னைக்கு அது ஆனந்தமா இருக்கு. அன்னைக்கு கதை வேற, இன்னைக்கு கதை காலம், இதுதான் காலம். அன்னைக்கு பிரிச்சா தோணினது, இன்னைக்கு சரி என்ன எடுத்து சரி பார்க்கலாம். இதெல்லாம் வந்தாதான் அடுத்தவாளுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கும் புரியறது. அதனாலதான் கொஞ்சமாவது ஒழுங்கா இருக்கும், ரொம்ப எல்லாம் ஒழுங்கா இல்ல, கொஞ்சமாவது ஒழுங்கா இருக்கும். எதுக்குடாப்பா ஏற்கனவே நம்ம கர்மாவது பயங்கரமா இருக்கு, இது என்ன ஆகிறதுனே தெரியல, நம்ம போய் எதுக்கு அடுத்த வாக்கிட்டு போய் கஷ்டப்படுத்தணும். அடுத்த வாழ பொருள் நமக்கு எதுக்குன்னு கொஞ்சம் அடங்கி இருக்கோம்னா இந்த கஷ்டங்கள், வியாதிகள், நஷ்டங்கள், அவமானங்கள்லாம் நம்மள நல்வழிப்படுத்துற. அதனால என்ன வர்றதோ ஏத்துக்கோங்க. பாண்டரங்கன் சத்தியமா கூட இருக்கான். நீதி விஷயம் நாளைக்கு. டெய்லி பாண்டகன் கவுண்ட் பண்ணிட்டே வாங்கும். சுகாரம் சரித்திரம் பத்தமே 41 வருஷம் தான் இருக்கு, 9 வருஷங்கள் கிடையாது. சந்துக்காரம் 41 வருஷத்துல எத்தனை பாண்டகளில வருது தெரியுமா? இன்னைக்கே சொன்ன முதல்ல வழிபோக்கனா வந்தான் சொன்ன, அதுக்கப்புறமா அந்த வேலைக்காரனா வந்தான், அதுக்கப்புறமா அந்த ஊருக்காக அந்த தாசில்தாரா வந்தான். இன்னொரு இதுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தினுடைய 3 தடவை பாண்டகனை பிரத்யட்சமா பார்த்திருக்க. இனிமேல் போக 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 டெய்லி டெய்லி பாண்டகன் வந்துட்டு இருப்பான். சாதாரண அவர் வாழ்க்கையில ஒரு காலகட்டத்துல டெய்லியே பாண்டகனை பார்க்கறது, பாண்டகனோட விளையாடுறது, பாண்டகனோட வாழறதுன்னு ஒரு வாழ்க்கையாது. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பக்கம் உலக வாழ்க்கை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பக்தி வாழ்க்கையில அவர் ஆனந்தத்தை அப்படியே ஆனந்தமாவே இருப்பான். அதனால நமக்கும் பாண்டகன் உண்டு. நம்ம துக்காராமுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம், நமக்கு நல்ல வழிகாட்டும். என்ன மனசுல பாரம் இருந்தால், என்ன நஷ்டம் இருந்தால், பாண்டரங்கா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்பா, இத்தனையும் தாண்டி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இவாழ வச்சுட்டு இருக்கா, உனக்கு உன் தரிசனத்தையும் கொடுத்து. அதான் அவன் தரிசனம் பார்த்துடும், அதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்த்துட்டே வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க அவர் கஷ்டமே இல்லை போகும் அப்படின்னு. அதனால பார்க்கணும் 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 பார்க்கணும். இன்னைக்கு சொப்பனத்துல வேணும்னு கேளுங்க, வரட்டமே பாண்டரங்கன் பாண்டரங்க வரட்டும், துக்காரம் வரட்டமே. வீணா போயிட்டு இருக்க தூக்கத்துல துக்காரம் வரட்டமே. துக்காரம் கேளு போல, நீங்களே கேளு போல, இப்படிலாம் கதை சொன்னார். உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? உங்களுக்கு அழுகே வரலையா? உங்களுக்கு டென்ஷனா ஆகலையா? எங்க வீட்டுல கூட இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு. பேசுங்கோ, ராத்திரி சும்மா பைத்திய மாதிரி மனசுக்குள்ள துக்காரம் கிட்ட பேசிட்டே இருங்கோ. இன்னைக்கே கூட துக்காரம் பதில் சொல்லலாம் உங்களுடைய தாபத்தை பொறுத்து. ஒரு தடவை சன் துக்காராம பார்த்தேன்னா அப்படி பலம் வரும், அவ்வளவு அழகா பேசுவா. ஜம்முன்னு இருப்பார், ரொம்ப ஸ்டைலா இருப்பார் துக்காரம். அழகா தலப்பாலாம் கட்டுண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீசை துக்காரம், ரொம்ப ஸ்டைல், நல்லா அடர்த்தியான ஒரு திக்கான மீசையெல்லாம் வந்து சன் துக்காராம். கணீர்னு ஒரு குரல், பாண்டரங்கா அப்படின்னு உள்ளுக்கு நம்மளுக்கு பாண்டரங்கான்னு வந்துடும். அதனால அந்த சன் துக்காராம தரிசனம் பண்ணணும்னு ஏங்குங்க. இன்னும் 4 நாள் இருக்கு, ஆனந்தமா அனுபவிப்போம். இதை முடிக்கிறோம். நிறைய பேரோட பன்றிபுரம் போயிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 100 பேரோட பன்றிபுரம் போயிட்டு இருக்கேன் நான். இந்த வாட்டி வர முடியாதவா, அடுத்த வாட்டி கட்டாயம் அழிச்சுட்டு போவோம். நிச்சயமா எல்லாரும் போவோம். இந்த வாட்டி வர முடியலையா, சேர்த்து வச்சு பாண்டரங்கன் இதை விட பெருசா நல்லது பண்ணுவான். நான் இந்த வாட்டி வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, ஏற்கனவே புக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இது மாதிரி கஷ்டம். அதனால கவலையே படாதீங்க, பாண்டரங்கன் பன்றிநாதர் அத்தனை பேரையும் பன்றிபுரம் அழிச்சுட்டு போவான், விசேஷமான தரிசனம் கொடுப்பான். அங்க வர முடியல அப்படின்னா அப்ப இங்க ஏதோ இதை விட விசேஷமா உங்களுக்கு தரிசனம் கொடுக்க போறான்னு அர்த்தம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா மகாராஜ கீம் சமஸ்த பாகவதலுகோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய் ஜானகீகாந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவர்ப்பணம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்தங்கு கீம் ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஓம் சாந்தி சாந்தி சாந்தி
ജയ് ശ്രീ ഇന്ദു മാതാ കീ, ജയ് ശ്രീ താമ്രഭരണി മാതാ കീ, സർവത്ര രാമാനുജ നാമ സങ്കീർത്തനം. രാമാനുജ കുണ്ഡലീകവരധാ. ജയ് ബോളോ ശ്രീ ചന്ദ്രഭാഗാ മാതാ കീ, ജയ് ബോളോ സന്ത് തുകാറാം മഹാരാജ് കീ. രാം കൃഷ്ണ ഹരി വാസുദേവ രാധേ കൃഷ്ണ.